என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த முக்கியமான ஒரு பாகம் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதை நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. அதற்கு முன்பாக கடவுளை பற்றி படிப்பதற்கு முன்பாக பிசாசு பற்றி நம்ம படிக்க வேண்டியது இருந்துச்சு இல்லைங்களா. பிசாசு பற்றி தெரியும் படிக்கும் போது அநேக சத்தியங்களை ரொம்ப ஞானமாக மறைத்து ஜனங்களை இருளில் வழிநடத்திட்டு இருக்கிறத பற்றி நம்ம அந்த ஏழு பாகங்களாக பிரித்து படித்தோம். அதில் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா, கிறிஸ்தவர் ஜனங்களே அவன் ஏமாத்திருக்கு. அதுதான் வந்து ஏன்னா பிசாசு பற்றி நம்ம படிக்கும் போது அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி நம்ம படிக்கிறோன்னா, பூரண அழகுள்ளவன், ஞானத்தால் நிறைந்தவன் இல்லைங்களா. அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. ஞானத்தால் நம்ம வந்து மேக்சிமம் படிக்கிற ஒரு எம்எஸ்சி எம்ஃபில் அவ்வளோதான், ஞானத்தால் நிறைந்த அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லுவோம். ஆனால் இது அப்படி இல்லைங்க, இது வந்து பல லட்சம் மடங்கு பிஎஸ்டி மாதிரி அந்த மாதிரி. அதனால் கிறிஸ்தவர்களை கூட வஞ்சனையில் இவன் கொண்டு போய் விட்டுருக்கிறத பற்றி நம்ம போன வகுப்புகளில் நம்ம பார்த்தோம் பிசாசு பற்றி. அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ ஜனங்களே உண்மை கடவுளுடைய அறிமுகம் இல்லாமல் உண்மை தேவனுடைய அன்பின் திட்டங்கள் புரியாத அளவுக்கு இன்னும் பைபிளில் இருக்கிறது அநேக விஷயங்கள் எவ்வளோ வருஷம் இருந்தாலும் கூட புரியாத அளவுக்கு, சொந்த மொழியில் பைபிள் இருந்தாலும் கூட அது கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு எல்லா வகையிலும் இருட்டடிப்பு பண்ணி வச்சிருக்கு. ஆக இந்த பிசாசுடைய வல்லமை குறித்து நம்ம அநேக இடங்களில் நம்ம ஆதாரபூர்வமாக படித்தோம். அதுக்கு அதைத் தொடர்ந்து இன்னைக்கு போன வாரத்தில் நம்ம திருத்துவம் முதல் பாகத்தில் பரிசுத்த ஆவி பற்றி நம்ம படிக்கும்போது, பரிசுத்த ஆவி பற்றி நம்ம படிக்காது அதுக்கு முன்பதாக திருத்துவம் என்ற வார்த்தையை நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். திருத்துவம் என்ற வார்த்தை திரியக தேவன் அப்படிங்கிற அந்த வார்த்தை, திருத்துவ கொள்கை, இது வேதாகமத்தில் ஒரு இடத்துல கூட இல்லை. திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளே கிடையாது. இன்றைக்கி அநேகர் நீங்கள் நினச்சி கொள்ளக்கூடாது, ஒருவேளை இவங்களுடைய சபையினுடைய கோட்பாடுகளை கொண்டு வந்து இங்கே போதிக்கிறாங்களா அப்படின்னு இதை நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம சபை கோர்ப்பு எந்த ஒரு சபையும் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் நம்ம சபையில் சேர்ந்தால் தான் ரட்சிப்பு நம்ம சொல்ல முடியாது. மாறாக தேவன் சில நிபந்தனைகள் இங்கே வச்சிருக்கிறார், அந்த நிபந்தனைகளின்படி நம்ம நடக்கும் போது அந்த ரட்சிப்பு கிடைக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் எந்த சபையும் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு கொடுக்கும். அப்போ அதனால் நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது சபையுடைய கோட்பாடுகளை கொண்டு வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அது நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளலைன்னா வசனங்களின் அடிப்படையில் இருக்குதா அப்படி நீங்கள் செக் பண்ணணும். சொல்லக்கூடிய வசனங்கள், அந்த வசனங்களுடைய விளக்கங்கள், அது வந்து வேதத்தின்படி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்க. ஏன்னா இங்கே வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் வேத வசனத்துக்கு பயப்படுறவங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக தேவனுடைய வசனங்களுக்கு மதிப்பு தரவங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் எங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம், மாறாக வசனங்கள் என்ன சொல்லு அதை நீங்கள் பாருங்கள். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப சுலபமாக தேவனுடைய சத்தியங்களை கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் இது புது சத்தியம் இல்லை, இது கேட்கறதுக்கு தான் புதுசு. ஆனால் இது பழைய கால சத்தியம், ஆதிக்கால சபையில் இருந்த சத்தியம், முதலாம் நூற்றாண்டில் இருந்த சத்தியம். அது இடையில வந்து அந்த சத்தியங்கள் அந்த விசுவாசம் எல்லாம் மறைக்கப்பட்டு இருண்ட யுகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அநேக விதமான கள்ள போதனைகள் சபைக்குள்ள வந்துச்சு. அது வந்தது மட்டும் இல்லை, நிறைய பிரிவுகள் வந்துச்சு. இப்போ அது பல அது மட்டுமில்லை, அந்த உபதேசங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய ரத்தத்தில் கலந்துருக்குது, குழந்தையிலேருந்து கலந்து வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த சத்தியம் கேட்கும்போது புதுசாக தெரியும், நீங்கள் பயந்துக்க வேண்டாம். ஆரம்பத்தில் நம்மளாம் கேட்கும்போது கூட அப்படி தான் இருக்கும் எங்களுக்கு கூட. ஆனால் வசனங்களை நிதானமாக தேடி வாசித்து கன்ஃபார்ம் பண்ணும்போது இது உண்மை சத்தியன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ஆதி காலத்தில் நம்முடைய கர்த்தரா இயேசு எந்த விசுவாசத்தில் இருந்தார் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. அதே போல் அவருடைய சிஷியர்கள் என்ன விசுவாசத்தில் இருந்தாங்க, அவங்களுடைய மைண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த விசுவாசத்துக்கு நம்மளை மாற்றிட்டா அப்போ அது எந்த மாதிரியான விசுவாசமாக இருக்கும்னா உண்மையான விசுவாசமாக இருக்கும். உண்மை சத்தியத்தில் நம்ம இருக்கிறோன்ற அர்த்தம். அப்படி இல்லைன்னாக்கா அவங்களுடைய விசுவாசத்துக்கும் நம்மளுடைய விசுவாசத்துக்கும் வித்தியாசம் பைபிள்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அதில் இல்லைன்னு. ஆக நீங்கள் வசனங்களே நீங்கள் செக் பண்ணுங்கள், அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா மனுஷங்களையும் நம்ம பார்க்க வேண்டாம். அப்படி இருக்கும்போது போன வாரத்தில் அந்த திருத்துவம், திரியக தேவன், திருத்துவ கொள்கை இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல கூட இருக்கு பைபிளில் கிடையாது. ஆனால் பிதா இருக்குது, குமாரன் இருக்குது, பரிசுத்த ஆவியும் இருக்குது. ஆனா மூணு பேர் மூணு மூணு நபர்கள் மூணு கடவுள் ஒரே கடவுளா இருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது தெளிவான ஆராய்ச்சி நம்ம செஞ்சோம். நீங்கள் அநேகர் இன்னைக்கு வந்து ஊழியர்கள் போதகர்கள் மத்தியில் பற்றி இது பற்றி பேசும்போது கண்டிப்பாக ஓ நீங்கள் எங்கேயோ தவறான இடத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லுவாங்க. அது என்னதுமான சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட தேவனுடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்படியும் போது வசனம் என்ன சொல்கிறது அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது பரிசுத்தாவி பற்றி போன வாரத்தை நாங்கள் படிக்கும்போது பரிசுத்தாவி ஒரு தனி கடவுளாக அப்போஸ்தலர்கள் நம்பிட்டு இருந்தாங்களா? அந்த ஒரு விசுவாசத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஆராதனை செஞ்சாங்களா? அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தின மாதிரி வசனங்கள் அநேக வசனங்கள் இருக்கு அப்போஸ்தலர்களின் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கணும். அப்போ அது என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் கூட வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் அல்லது காதில் வந்து சத்தமோடு சொல்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் அவர்கள் எழுதுற மாறாக அவர்கள் உள்ளத்தில் இருந்த ஒரு உந்துதல் இன்ஸ்பிரேஷன் அதுதான் வந்து பரிசுத்த ஆவியானவர் நடத்தின மாதிரி ஒரு ஒருவர் வந்து தங்களை வழி நடத்துகிற மாதிரி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அநேக இடங்கள் இன்னொரு இடத்துல கூட சொல்றார் கர்த்தரே அந்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு ஒரு வசனம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ கர்த்தரே ஆவியானவர் சொல்லும்போது ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கர்த்தரே பரிசுத்த ஆவியானவர் போட்டுறாங்க. ஆனால் நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அப்படியெல்லாம் வர்றதில்லை. த லார்ட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட்னு கிடையாது, லார்ட் இஸ் த ஸ்பிரிட் அப்படிதான் இருக்கு. அப்படின்னு என்னன்னா கர்த்தர் இயேசு மாம்சத்தில் வந்தார், மரித்து உயிரடையும் போது என்ன சுபாவத்துக்கு மாறிட்டார், ஆவியின் சுபாவத்துக்கு மாறிட்டார். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும் போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன். ஆனால் இங்கே நம்மளுங்க பரிசுத்தாக வேண்டவர் நினைக்கிறோம். ஆவியானவர் யார்? அதாவது அவர் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியில் உயிர்விக்க. அப்போ கர்த்தர் இயேசு தான் அங்கே பற்றி பேசுகிறத தவிர பரிசுத்தாக வேண்டவர் ஒரு தனி நபராக எதகமத்தில் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படித்தோம். ஏன்னா அவங்களுடைய நிரூபங்கள் அந்த ஆரம்பத்தில் அவங்க எழுதும் போது வாழ்த்துக்கள் சொல்லி எழுதும் போது எத்தனை பேர் சொல்லியிருக்கிறார், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும். அவர் பரிசுத்தாங்க என்ன சொல்றது. அதே போல ஜீசஸ் கூட இடத்துல சொன்னார், மனுஷகுமாரனுக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செஞ்சால் கூட அது மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்தாவுக்கு விரோதமாக பாவம் செஞ்சால் அது இன்னமையிலும் இம்மையிலும் மறுமையிலும் அன்னைக்குப்படவில்லை. அப்போ அப்படின்னா மூணு பேர் சமன்ற அந்த கொள்கை எங்க? அப்போ ஆவி ஆவியானவர் ஜாஸ்தியான மாதிரியும் மனுஷகுமாரன் கம்மியான மாதிரி, ஆனால் மூணு பேர் ஒன்றுங்கிற அந்த திருத்தத்தின் கொள்கை எங்க? அப்போ அதனுடைய விளக்கமெல்லாம் நம்ம போன வாரத்தில் ரொம்ப விவரமாக நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இங்கே பரிசுத்த ஆவி என்பது என்ன அப்படிங்கிறது கிரேக்க மொழியில் கூட நம்ம பார்த்தோம், எபிரேய மொழியில் கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். வார்த்தைகள் ஞாபகம் இருக்குங்களா? ரூவா நியூமா, கரெக்ட் இல்லைங்களா? ரூவா நியூமானா என்ன, ஒரு காற்றின் சக்தி அவ்வளோதான், கரண்ட் ஆஃப் ஏர் அது ஒன்று. அப்புறம் மைண்டு மனசு, மனசு கூட இந்த நியூமா தான் போடுறாங்க. அதே போல் டிஸ்போசிஷன் மனநிலைமை அது கூட போடுறாங்க. அதே போல் லைஃப் ஜீவன், சில இடத்துல ஜீவன் கூட ஆவின்னு போடுறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நியூமான்ற வார்த்தை பல வகைகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது சொல்லலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, பரிசுத்தாவி மாத்திரமே ஒரு ஆள் தத்துவத்தில் பைபிளில் பேசுகிறதே தவிர பைபிளில் எத்தனையோ ஆவிகள் இருக்குது பற்றி பேசுகிறாங்க. நம்ம போன வாரம் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆவியா, அதாவது அசுத்த ஆவியானவர் அல்லது வந்து வஞ்சக ஆவியானவர் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து அக்ரணியில் பேசிக்கிது. ஆனால் இந்த பரிசுத்தாவி மட்டும் எப்படி பேசியிருக்குது, ஹி போடுறாங்க, ஹி அவர் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. அது என்னன்னா, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த கிரேக்க சொல், அந்த ஹீன்ற வார்த்தை உங்களுக்கு போனவர் சொன்ன ஹீ ஷி ஹிட், அதாவது அவள் அவர் அவள் அவர் அவள், அது மூணு வார்த்தைக்கும் கிரீக்ல போட்டோ அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இது ஒரு மரியாதை சொல், உயிரில்லாத பொருளாக இருந்தாலும் கூட இதுக்கு ஒரு மரியாதை, தேவனுடைய ஆவியின் அந்த அவருடைய சக்திக்கு மரியாதை தரப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. எப்படி நம்ம உயிரற்ற சில பொருள்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறோம், அது போல தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய வல்லமை இல்லைங்களா, அவருடைய சக்தி, இந்த பவர் இல்லைங்களா, அவருடைய வல்லமை தான் நம்ம பார்க்குறோமே தவிர தனி கடவுளாக இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ மூணு பேரா அப்படின்னா மூணு பேரை பேச்சே இல்லை, எத்தனை பேர் தான் இருக்கிறாரு, ரெண்டு பேர் தான் இருக்கிறாரு, பிதா குமாரன். அப்போ ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளா? பிதாவும் பிதாதா குமாரன், குமாரனே தான் பிதாவா, அது நம்ம கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணிப்போம். ஏன்னா அந்த வசனங்கள் இன்னைக்கு நம்ம கர்த்தர் இயேசு பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்யணும். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஜீசஸ் பத்தி நம்மளுக்கே சொல்லி தரீங்களா? ஜீசஸ் பத்தி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம், எவ்வளவு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு வசனங்கள் மூலம் அவருடைய சொந்த வார்த்தைகள் மூலம் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமானதாக இருக்கும், அதே டைம்ல ஆச்சரியமானதாக கூட இருக்கும். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னா, யோவான் 10:30 வசனங்களை நீங்க தெளிவாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.
நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார்.
பாத்தீங்களா, அப்போ ஜீசஸ் சொல்லும் போது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். எத்தனை பேர் பத்தி பேசிக்கிது? ரெண்டு பேர். திருத்துவத்துக்கு எவ்வளவு பேர் வேணும்? மூணு பேர் வேணும். ஆனா திருத்துவத்தின் கொள்கை இருக்குது, திருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த வசனம் கூட காமிக்கிறாங்க. இந்த வசனம் கூட உதாரணத்துக்கு அவங்க பாருங்க, இங்க இருக்குது பாருங்க. ஆனா இங்க ரெண்டு பேர் பத்தி தான் பேசிக்கிதுன்ற அந்த மேட்டர் ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ளும். இங்க ரெண்டு பேர் பத்தி மட்டும் சொல்லிக்குது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதனுடைய பொருள் என்ன? ஒன்றாய் இருக்கிறோம் என்றால் ரெண்டு பேரும் ஒரே நபரா, அல்லது ஒருவருக்குள் இன்னொருவர் பூந்துட்டுக்கிறாரா, குமாரனுக்குள்ளேயே பிதா வந்துடுறாரா, அல்லது பிதாக்குள்ளேயே குமாரன் பூந்துக்கிறாரா? அந்த அந்த அர்த்தத்தில் கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறாரா? அதாவது ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பொருளை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ பைபிளில் வந்து அநேக விஷயங்கள் இருக்குதுங்க, எல்லாம் ரகசியமாக இருக்குது. அப்போ பைபிளுடைய டிக்ஷனரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிளே அது. பைபிள் ஏதாவது நம்மளுக்கு பொருள்கள் புலப்படல, விவரம் தெரியல அப்படின்னா பைபிளே இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி செக் பண்ணாக்கா அங்கே கண்டுபிடிக்கலாம் அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம். அதான் நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கணும். வேதம் எழுதப்பட்ட முறை எப்படின்னா, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம் அப்படி தேவன் வச்சிருக்காரு, ரொம்ப அருமையாக வச்சிருக்கிறாரு. ஆனா கொஞ்சம் மறைப்பொருளாக இருக்குது அவ்வளவுதான். கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டதா அவருடைய கிருபையில நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ ஒன்றா இருக்கிறோம் என்பதனுடைய வேதத்தின் படியான பொருளை கண்டுபிடிக்கணும். அப்போ வேதத்தில் இருந்து ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும்னா நம்ம வேதத்தில் இருக்கிறது சில வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஒன்றா இருக்கிறோம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வேற பக்கம் எங்க இருக்குதுன்னா, யோவான் சுவிசேஷம் 17:22.
நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்.
21
அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும்.
அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்கவும். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அதே போல இங்க என்ன சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். அவர்கள்னா யாருங்க? சீஷர்கள். அதான் நாங்க சொன்ன ட்ரினிட்டி கிளியர் ஆயிடுச்சுன்னா பைபிள் முக்கவாசி அவங்கவுங்க படிச்சாலே புரியணும். அதுதான் விஷயமே. ட்ரினிட்டி கிளியர் ஆயிடுச்சுன்னா மனக்கண்டில் முக்கவாசி திறந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா போதும். அவங்கவுங்க டேலண்ட் பயன்படுத்தி பைபிள் புரிஞ்சுக்கலாம், தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் புரிஞ்சுக்கலாம், அதன்படி நம்ம நடக்கலாம். அப்போ இது ரொம்ப கேர்ஃபுல் ஸ்டடி. இது நீ கவனம் ஒவ்வொரு வசனங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லாரும் அப்படிங்கிறது யாரு? சீஷர்கள். சரிங்களா? சீஷர்களுக்கு தான் அங்க ஜப செய்யறாரு. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும். அப்புறம்
பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன்.
நீர் என்னிலேயும் நான் உங்களிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுலயே 11 நம்மை போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. இப்ப அந்த ஒன்றாய் இருக்கும்படினா, இப்ப பிதாவும் குமாரனும் ஒரே ஆளாக இருக்கிறது தான் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு நம்ம எடுத்துட்டா. அப்ப சீஷர்களை எவ்வாறு எடுத்துக்கொள்றது? அப்ப சீசர்கள் எல்லாரும் ஒரே ஆளா மாறுறதுன்னு அர்த்தமா? அப்படி வருமா? அது வந்து நம்முடைய அறிவுக்கு ஏற்புடையதா இருக்குமா? கண்டிப்பா அது வாய்ப்பு கிடையாது. அப்ப ஒன்றா இருக்கிறோம் என்றதனுடைய பொருள் என்னப்பா? கரெக்ட், நீங்களே சொல்லணும். அது ஆன்சர் ரொம்ப சுலபம். வசனங்கள் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி சொல்லுவாங்க, தனக்குத்தானே விளக்கம் கொடுக்கும். அதுக்கான சக்தி இருக்கு. ஒரே நோக்கம் சொல்லலாம். இல்ல, ஒன்னா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதான் ஞானம்ன்றது எனக்கு அது அறிவு இல்லைங்களா? ஒன்றா இருக்கும். அதான் எந்த விஷயத்துல ஒன்றா இருக்கிறது இல்ல, அதான் கரெக்ட். சிந்தனைன்னு சொல்லலாம், அப்புறம் செயல்பாடுகளில் சொல்லலாம், நோக்கத்தில் சொல்லலாம், செய்யக்கூடிய வேலைகளில் சொல்லலாம். அதில் தான் ஒன்றாக இருக்க முடியுமே தவிர ஒரு நபர் இன்னொரு நபருக்குள் பூந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது உபதேசம் இன்னைக்கு வந்து ஊறி போயிட்டு. ஆனால் வசனத்தின்படி நம்ம பார்த்தா அப்படி இல்லவே இல்லை. அப்போ ஒரே சித்தத்தில் ஒரே எண்ணத்தில் இருக்கிறாங்க யாரெல்லாம், பிதாவும் குமாரனும் எப்படி இருக்கிறாங்க, ஒரே நோக்கத்தில் ஒரே எண்ணத்தில் ஒரே சித்தத்தில் இருக்கிறாங்க. அதே போல தான் யார் கூட இருக்கணும், ஈஸ்வரலும் இருக்கணும் இல்லைங்க, அப்பதானே அது வந்து ஒரே குடும்பமாக அமையும். அப்போ அதைத்தாங்க கர்த்தரே ஏது சொல்ல வர்றதே தவிர ஒருவருக்குள் ஒருவர் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விஷயம் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது, அது பொருந்தி வராது. ஏன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா நம்ம பைபிள்ல இருந்தே நம்ம பார்க்கலாம். அதாவது ஆதியாகமம் 2:23 பாருங்க. புருஷன் மனைவி பத்தி பேசுறாரு, அப்ப தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாரு, அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒரே மாம்சமா. They will be one flesh. அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெவ்வேறையாக இருந்தாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவி எப்படி ஆகிடுறாங்களா, ஒரே மாம்சம் ஆகிடுறாங்க, ஒன்றாயிடுறாங்க. இது இன்னொரு வசனத்தில் படிக்கலாம், எபேசியர் 5:31 வசனம். இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்னாக்கா அதனுடைய அர்த்தம் என்னன்னு, ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்கன்னு என்ன அர்த்தம். சில மொழிபெயர்ப்புகள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா தே வில் பி ஒன் அப்படின்னு இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும், இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் எடுத்துகிட்டா கணவனும் மனைவி ஒரே எண்ணத்தில் ஒரே சிந்தனையில் ஒரே நோக்கத்தில் முடிவெடுக்கிறதுல அப்படின்னா தான் என்ன குடும்பம் போகும், இல்லைன்னா குடும்பம் நடத்த முடியாது. அந்த அந்த விஷயம் தான் சொல்கிறார். மாறாக ஒரு ஒரு ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறதுனால கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பஸ் ஏறிட்டு எனக்கு புது கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக இருக்கிறோம், ஒரு டிக்கெட் தான் கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒத்துக்காங்க. எங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தனித்தனியாக இருந்தோம், இப்போ கல்யாணம் பண்ணிட்டோம், பைபிள் சொல்லியிருக்குது நீங்கள் கணவன் மனைவி ஒன்று தான் சொல்லியிருக்குது, அவங்க ஒரு டிக்கெட் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்காங்க. அப்போ அந்த ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படிங்கிற அதனுடைய பொருள் என்னன்னா ரெண்டு பேரும் ஒரே நோக்கத்தில் ஒரே எண்ணத்தில் ஐக்கியமாக இருக்கு, அதுதான் அதனுடைய பொருள். தவிர இது வந்து இந்த மாதிரி அர்த்தம். அப்போ நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றதனுடைய பொருள் இருவரும் ஒரே நோக்கத்தை ஒரே செயல்பாட்டில் ஒரே திட்டத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார். அதுதான் நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இவங்களும் அதே எண்ணத்தில் வரணும் இல்லைங்களா. அப்போ என்ன அருமையாக கத்திர இயேசுனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் நம்ம கவனிக்கலாம். சரி, இப்போ நம்ம கர்த்தர் இயேசு தன்னை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறார் நம்ம படிக்கும் போது, முதலாவது வசனத்துக்கு நம்ம போகலாம். அதாவது யோவான் 13:16
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல.
ஆமா, ஜீசஸ் சொல்லும் போது தன்னை பற்றி எப்படி சொல்றாரு, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. அங்க ஊழியக்காரன் யாரு, எஜமான் யாரு, ஜீசஸ் பத்தி தன்னை பத்தி அவங்க சொல்றாங்க. ஜீசஸ் சொல்றாரு தன்னை ஒரு ஊழியக்காரனாகவும் எஜமானன்றவர் யார், தம்முடைய பிதாவை பத்தி பேசுறாரு. அதான் அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவர். அப்ப அனுப்பப்பட்டவன் யாரு, அனுப்பினவர் யாரு, ரொம்ப கிளியரா இருக்குதுங்க வசனங்கள். நம்ம தமிழ் மொழியில் இருக்குதுங்க, நம்ம வீட்டில் 24 மணி நேரம் இருக்குது. ஆனா இந்த வசனங்கள் படிச்சா கூட எத்தனை டைம் படிச்சா கூட இதுதான் அது அதுதான் இது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மைண்ட்ல வருது, நல்லா யோசனை பண்ணு. அப்ப அந்த வெளிச்சம் நம்மளுக்கு கிடைக்கணும், வசனங்களினுடைய வெளிச்சம். அப்ப அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவர்கள். அப்ப ஜீசஸ் வந்து தன்னை பற்றி சொல்லும் போது ஒரு ஊழியக்காரனாக இல்லைங்களா, யாருடைய ஊழியக்காரனாக, பிதாவினுடைய ஒரு ஊழியக்காரனாக அவரை சொல்லுகிறத நீங்க கவனிக்கலாம். பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு பற்றி தீர்க்க தரிசனத்தில் எத்தனையோ வசனம் இருக்குது, பட் இந்த கிளாஸ் ரொம்ப டைம் ஆகும் இல்லைங்களா, 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு நான் முடிக்கணும். அதனால வந்து அநேக வசனங்கள் இருக்குது, ஆனா முக்கியமான வசனங்கள் மட்டும் நீங்க எடுத்துருக்கிறோம், அதுவும் சந்தேகத்துக்கு இடமான வசனங்கள் மாத்திரம் எடுத்துக்கிறோம். அப்போ இன்னும் நிறைய விளக்கங்கள் நீங்களே படித்தா புரிஞ்சிடலாம் அந்த கிளாஸஸ் முடிஞ்சுனாக்கா. அப்படி இருக்கும்போது பிதாவாகிய தேவன் கர்த்தராக இயேசு பற்றி தீர்க்க தரிசனத்தில் பேசும்போது ஏசாயா தீர்க்க தரிசனம் 52:13
இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார்.
ஆமா, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். யாரு பத்தின வார்த்தை? ஜீசஸ். அதுல எந்த சந்தேகமே. அப்ப அப்படி இருக்கும்போது தாசன் என்ன அர்த்தங்க? யார் சொல்றீங்க? ஆமா இல்லைங்களா, தாசன் சொன்னாக்கா ஏன்னா நம்ம அந்த மொழிபெயர் படிக்கலாம். இந்த இப்போ அந்த ஆர்சி மொழிபெயர் நீங்க பாருங்க. ஏன்னா இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ரெண்டு மூணு ரெஃபரன்ஸ், நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணணும். ரெண்டு மூணு ரெஃபரன்ஸ் போகுது. என்கிட்ட வந்து நியூ இன்டர்நேஷனல் இருக்குது. ஏன்னா மொழிபெயர்ப்புலாம் கூட பிசாஸ் கிரியை செஞ்சிருக்கிறான். அதை செஞ்சதுனால தான் வந்து சத்தியங்கள் மறைக்கப்பட்டுக்கு. அது கூட நம்ம ஞாபகத்தில் இருக்கு. ஆனால் தேவனுடைய கிருபையில் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டாக்கா, கம்பேர் பண்ணிட்டா உண்மை சத்தியமே கண்டுபிடிச்சிடும். பாருங்க சார், என் ஊழியர் அங்க என்ன சொல்றாரு? தாசனுக்கு ஊழியர். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா மை சர்வன்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என் ஊழியர் ஞானமாய் நடப்பார். இன்னொரு வசனம் வேணா, ஏசாயா தீர்க்க தரிசனம் பாருங்க
53:11
அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அப்போ என் தாசனாகி நீதிபரர் என்று சொல்லும் போது இந்த மொழிபெயர்ப்பு
படிச்சு
நேரியவராகிய என் ஊழியர் நேர்மையாளர் ஆக்குவார் இல்லைங்களா. அப்ப நேரியராகிய என் தம் ஊழியர். அப்ப தாசன் என்று சொல்லும் போது யார் அது? தாசன்னாக்கா அதனுடைய அர்த்தம் என்ன? ஊழியர் இல்லைங்களா. ஜீசஸ் தன்னை பற்றி என்ன சொல்றாருன்னா பிதாவினுடைய ஊழியர் சொல்ற. அப்ப நம்ம அப்ப அவன் எப்படி நீங்க யோசிப்பாரு? அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வசனங்கள் அங்கே நம்ம ஜீசஸ் சொன்ன அந்த வார்த்தைகளோட ஒப்பிட்டு பார்த்தா ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கர்த்தராக இயேசு பற்றி இன்னும் அவருடைய சொந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனுஷன் படுற கஷ்டங்கள், மனுஷன் படுற பாவம், மனுஷன் செய்கிற கஷ்டங்கள், அவனுக்குள்ளாக இருக்கிற பாவம், அவன் பாவத்தின் சம்பளம் மரணம், அவன் படுகிற வேதனைகள், இதெல்லாம் உலகத்தில் பார்த்து கடவுளே என்ன பண்ணிட்டாராமா? பரிதாபப்பட்டு அவரே பரலோகத்திலிருந்து புறப்பட்டு உலகத்துக்கு வந்து தன்னைத்தான் பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனால் ஜீசஸுடைய வார்த்தைகள் நம்ம கேட்கலாம். ஏன்னா கர்த்தர் இயேசு மாற்றி சொல்லுவாரா? கண்டிப்பாக சொல்ல மாட்டார். ஏன்னா அவருடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் போது யோவான் 8:42 அவங்க எல்லாம் எடுக்கணும், டைம் கொடுத்து படிச்சுட்டு அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் யோவான் 8:42
இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருங்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார்.
ஜீசஸுடைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஜீசஸ் நீங்க தப்பா சொல்றீங்க, நீங்க தான் பிதா, நீங்களே தான் புறத்து வந்திருக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இங்க வந்து மாத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்ல முடியுங்களா? ஆனா ஜீசஸ் சொல்றாரு, நான் சுயமாய் வரவில்லை, நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வரல, யார் அனுப்பி இருக்கிறாரு? என்னுடைய பிதா அனுப்பிட்டு இருக்கிறார் இந்த உலகத்துல. பாத்தீங்களா? அப்போ கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தைகள் அதுதான் சத்தியம். அவருடைய வார்த்தைகளை நம்ம நம்புறது அதுதான் சத்தியம். ஏன்னா உம்முடைய வசனமே சத்தியம் பண்ணி. அப்ப ஜீசஸ் மூலம் உலகத்துக்கு என்ன வந்துச்சு? சத்தியம் வந்தது. அப்ப இயேசுனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ட்ரூத்துங்க. அப்படி இருக்கும்போது இந்த வசனங்களை நம்ம அற்பமாக எப்படி நினைக்க முடியும்? அப்ப அவர் சொல்றாரு, நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். சரி, நெக்ஸ்ட் இன்னும் நம்ம பார்க்கும் போது, அப்போ இந்த பூமியில அப்போ ஊழியராக நான் வந்தேனுங்கிறதுக்கு எவ்வளவு அருமையா சொல்லிட்டு இருக்கிறார். அவர் தான் அனுப்பிட்டு இருக்கிறார், எல்லா வேலைகளையும் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல கர்த்தராக இயேசு 3 ஊழியம் செஞ்சாங்க. அப்போ பேசுறது வார்த்தைகள், அவருடைய உபதேசங்கள், பெரிய பெரிய புகழ்பெற்ற உபதேசங்கள் பண்ணார். மலை பிரசங்கம், அதே போல வந்து அவருடைய 17 யோகன்ல அவருடைய ஜபம், அருமையான ஜபம். அதே போல சீசர்களுக்கு ஜப கற்றுக் கொடுத்தாரு. இன்னும் அநேக ஊமைகள் பேசியிருக்கிறாரு, 39 ஊமைகள் பேசியிருக்கிறாரு. இப்படி பல வகையில பரலோகத்தின் விஷயங்களை கொண்டு வந்து பூமியில மனிதர்கள் கிட்ட பேசுகிறார். அப்ப பேசும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் தன்னுடைய சொந்த வார்த்தைகளாக இருக்குதுன்னு சொன்னாரா அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். யோவான் 12:49 யோவான் 12:49
நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார்.
அப்போ இங்க நம்ம பாக்குறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை யாருடைய வார்த்தைகளா? என்னுடைய வார்த்தைகளே கிடையாது அப்படிங்கிறோம். அப்ப நான் சுயமாய் வரவும் இல்லை, இப்ப நான் சுயமாய் பேசுறதும் இல்லை. அப்ப நான் பேச வேண்டியது என்னவென்றும் உபதேசிக்க வேண்டியது, ஜனங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு யாரு கட்டளை கொடுத்துருக்கிறாங்க? என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளை விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி பாடும் போது தேவனே தம்முடைய வார்த்தைகள் அனைத்தும் இந்த மனுக்குல மேன்மைக்காக, எல்லா வார்த்தையிலும் தேவன் ஒரு பிளான் வச்சிருக்கிறார் உலக தோற்றத்துக்கு முன்பாக. அந்த தெய்வீக திட்டங்கள் ரகசியங்களை யாருக்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவில சொல்லி அனுப்பியிருக்கிறார். அப்ப இன்னொரு இடத்துல நீங்க படிக்கலாம், ஜீசஸ் இதை பத்தி பேசும்போது சீசர் இடத்துல 17 யோவான் 17:8 போதும், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் சொல்றேன். நான் என்ன பண்ணல, ஏக் பண்ணவும் இல்லை, சேர்த்தமும் இல்லை, வரைக்கும் இல்லை. நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்களோ அதை நம்ப, அதை வசனங்கள் நம்ம பார்க்குற வெளிப்படுத்தல, இந்த வசனங்களோட ஒன்றையும் கூட்டவும் கூடாது, ஒருக்க கூடாது. அப்படி செஞ்சவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்றாரு, பனிஷ்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, பிசாசுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வார்த்தையின் படி ஒருத்த உபதேசம் பண்ணலைன்னா அவங்களுக்கு கூட பனிஷ்மெண்ட் இருக்குது. அதான் சொன்னார், விடியற் காலத்து வெளிச்சம் இல்லைங்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே கர்த்தரே இயேசு அப்படி சொல்லிட்டு தானே வந்து வார்த்தைகளை சேர்த்து கம்மி பண்ணி ஜாஸ்தி பண்ணி சொல்லுவார். கண்டிப்பாக பிதாவின் இடத்துல அவர் என்ன கற்றுக்கொண்டாரோ அதை அப்படியே ஜனங்களுக்கு போதித்தார். அதான் இங்க சொல்ல வர்றாரு, அதாவது நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு. அப்போ சொன்னாங்க, பவுல் கூட அப்படித்தாங்க, அவர் சொன்னாரு எல்லா பிரசங்களும் பண்ணி முடிச்சுட்டு தன்னுடைய கடைசி காலங்களில் அவர் எப்படி சொன்னாரு, நான் தேவனுடைய ஆலோசனையில் நான் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கல, எல்லாத்தையும் மனசாட்சி சுத்த மனசாட்சிக்கு நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன், உள்ளது உள்ளபடியே நான் சொல்லிட்டேன். ஜீசஸ் கூட அப்படியே சொன்னாங்க, உள்ளது உள்ளபடியும் இல்லது இல்லதுன்னு நீங்க சொல்லுங்க, அப்படிதான் பேசிக்கிறேன். அவருடைய ஜீசஸ் கூட அப்படிதான் பேசியிருக்கிறான், நம்ம கூட அப்படிதான் பேசணும், உள்ளது உள்ளபடி தான் பேசணும் இல்லைங்களா. இல்லாததை இருக்குது சொல்லி இருக்கிறது இல்லாத மாற்றக்கூடாது அப்படி அவசியமும் இல்லை, அதனால எந்த லாபமும் இல்லை. ஆனால் ஒரு உண்மை சத்தியத்துக்குள் வருது எவ்வளோ முக்கியமான விஷயம். அப்போ கர்த்தரா இயேசு பேசின வார்த்தைகள் இன்னொரு இடத்துல அவர் எப்படி பேசுறதுன்னா, யோவான் 15 யோவான் 15:15
என்
அதாவது 15 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே, இந்த வசனம்லாம் யாருடையது சொல்றாரு, உமது வசனமே சத்தியம் அப்படின்னு. அத ஒரு இடத்துல எல்லாமே உமது, பிதா பத்தி பேசுற அதை மட்டும் இந்த இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா, ஜீசஸுடைய உபதேசங்கள் வார்த்தைகள் பேச்சுக்கள் எல்லாமே யாருடையது, பிதாவினுடையதுங்கிறது தெல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, அப்படி இருக்கும் போது கர்த்தர் இயேசு பிதா பற்றி என்னென்ன பேசுகிறார், சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். ஏன்னா பிதா பற்றி நம்ம அடுத்த கிளாஸ் முழுவதுமாக போகிறோம், அதனால பிதா பற்றி இன்றைக்கி நம்ம எடுத்து இன்றைக்கி நம்ம ஜீசஸ் பற்றி மட்டும் படிக்கலாம். ஜீசஸ் பிதா பற்றி என்ன பேசிட்டு இருக்கிறார் அதை பற்றி நம்ம படிக்கலாம். யோவான் 14:28.
நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்கள்.
யோவான் 14:28.
உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே, நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களா இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள், ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார்.
அப்போ என் பிதா பத்தி அவர் சொல்லும் போது எப்படி சொல்றாரு, என் பிதா என்னிலும் பெரியவர், மை ஃபாதர் இஸ் கிரேட்டர் தேன் ஐ அப்படிங்கிறார். இங்கிலீஷ்ல படிச்சார் ரொம்ப தெளிவா இருக்கு, என்னுடைய பிதா என்னை காட்டிலும் பெரியவர். பெரியவர்னா எல்லா வகையிலும் மேம்பட்டவர், மேம்பட்டவர் இல்லைங்களா, அதுதான். அப்போ நான்கு சுவிசேஷங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தையோ மார்க் லூக்கையோ நான்கு சுவிசேஷம், பழைய பாட்டில் சங்கீத நீதிமொழி இதுதான் படிக்கிறோம். ஆனாலும் கூட இந்த நான்கு சுவிசேஷத்துக்குள்ள தான் மறைஞ்சிருக்குது. அதுலேயும் குறிப்பாக யோவானுடைய சுவிசேஷத்தில் தான் தேவன் பற்றின பரலோகத்தின் ரகசியங்கள், பிதா பற்றியும் குமாரன் பற்றியும் இருக்கிறது ரகசியங்கள் அவர் தான் பேசிக்கிறார். ஏன்னா யோவான் சின்ன பையன் இருக்கிறார், அவருடைய சீசன்லேயே ரொம்ப சின்ன பையன். அவருக்கு அவர் தான் தன்னுடைய மார்பிலே சாய வச்சார். அன்பான சீசன் இருக்கும்போது அந்த பழைய அந்த எல்லா ரகசியத்தையும் அவர்கிட்ட சொல்லி வச்சுக்கிறார். யோவான் இல்லைன்னா கர்த்தரை யோசு உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, எங்க தோன்றினாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஒண்ணுமே தெரியாது நம்மளுக்கு. அவருடைய எல்லா ப்ரீவியஸ் ஹிஸ்டரி கம்ப்ளீட் அவர் எடுத்து வச்சிருக்கிறார். அப்போ யோவான் மூலம் இந்த நான்கு சுவிசேஷங்களை படித்தாலே பிதா பற்றியும் குமாரன் பற்றியும் தெளிவாக சொல்லிடலாம். ஒரு கிறிஸ்தவர்களாக ஒரு மற்ற ஜனங்களை பிடிச்சிட்டு வந்து ஒரு ரூம்ல விட்டு மூணு வேளை சாப்பாடு போட்டு ஒரு மாசம் நீங்க இந்த நான்கு சுவிசேஷங்களை படிச்சுட்டு வந்து நீங்க கடவுள் யாரும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா சொல்ல முடியாது, ஏன்னா இவரே தவறு அவரே தவறுன்றவர். ஏன்னா வந்து அது குழந்தையிலேருந்து அப்படி ஆக்கி இது ஒரு டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஒரு 100 பேர் ஒரு பங்களாவில் போட்டு மூணு வேளை சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, டைமுக்கு எல்லாம் கொடுத்து நாலு சுச்சுவேஷன் படிக்க வச்சு வெளியில் கொண்டு வரும்போது யாருப்பா என்னப்பா புரிஞ்சுன்னு கேட்டால் பிதா ஒருவர் இருக்கிறார், குமாரன் ஒருத்தர் இருக்கிறார், கிளீனாக சொல்லிட்டாங்க. அப்போ அது இருக்கும்போது ஏன் நம்மளுக்கு நம்ம கிறிஸ்தவருக்கு ப்ராப்ளம்னா அது குழந்தைலேருந்து அப்படி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு இருண்ட யுகத்தில் அப்படியே மேகம் போல அசத்தியம் உள்ளே வந்து நுழைஞ்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஜீசஸுடைய வார்த்தைகள் ஆதிக்கால வசனங்கள், இது நம்ம மீண்டும் எடுத்து படிக்கிறோம். இது புது சத்தியம் இல்லை, இது பழச்சு, அதை நீங்கள் புரிந்து கொள்ள முதல். அப்போ ஜீசஸ் சொல்லும் போது என் பிதா என்னிலும் வெளிவர. அப்போ பிதாவுக்கும் இயேசுக்கும் உள்ள உறவு அல்லது சம்பந்தம் என்ன? அப்போ பிதா யார், குமாரன் யார் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் வந்து இவர் குமாரன் சொன்னார் இல்லைங்களா, ஏன் இவர் வந்து பிதா, ஏன் இவர் வந்து குமாரன், இதுக்கெல்லாம் வந்து நம்ம அர்த்தங்கள் கண்டுபிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக ஜீசஸ் சொல்லும்போது மாத்திரம் ஒரே பேரான குமாரன் இருக்குதுங்களா, இருக்குது. வேற யாருக்காவது இருக்குது அந்த மாதிரி பேர், வேற யாருக்குமே சொல்றது கிடையாது. அப்போ ஜீசஸுக்கு மாத்திரம் ஒரே பேரான குமாரன். அப்போ இது என்ன, இதனுடைய இந்த வார்த்தைகளினுடைய பொருள் என்ன? படிக்கும்போது இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க பழைய பாட்டில் பிதாவாக இருந்தார், இந்த பூமிக்கு வரும்போது பிதாவே குமாரனாக வந்தார், அப்புறம் மறுத்து உயிர் தெரிஞ்சு எப்படி ஆகிட்டார், அவரே ஆவியானவர் ஆகிட்டார் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மறித்து உயிர் தெளிந்து மகிமையடைந்த இயேசு தன்னை பற்றி பேசுகிறார். திருப்பியும் ஜனங்கள் தவறாக பேசும்போது தன்னை பற்றி மீண்டும் சொல்கிறார். பூமியில் இருக்கும்போது மட்டும் இல்லை, மறித்து உயிர்த்து அவர் ஆவியின் சரீரம் பெற்றுக்கொண்ட பின்பு மகிமையடைந்த பின்பு அப்போ கூட சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம எப்போ சொன்னார்னா அந்த வார்த்தைகள் எங்கே இருந்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் கர்த்தரை இயேசு மறித்து உயிர்த்த பின்பு கொடுத்தது. இது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கூட யாருடையது, படிங்க வசனத்தில் 1 அதிகாரம் 1 வசனம் வெளிப்படுத்தல் 1:1.
சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான
விசேஷம். புரியுது இல்லைங்களா, இதெல்லாம் படிச்சா புரியுது. தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும், அதான் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது, ஒப்புவிச்சிருக்கிறார். கம்மா இல்லைங்கிறதுனால சொல்ல முடியாது, இதுலயே சரியான அர்த்தம் உங்களுக்கு புரியாது. இப்போ ஒப்புவி அது என்ன விஷயம்னா அங்க தமிழ் ரொம்ப கிளீனா இருக்குது. எப்படின்னா தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அதுதான். அப்போ ஒப்புவிக்கிறதுனா அவர் அவருக்கு ஒப்புவித்துக்கிறாரா, அப்படி என்ன மாற்ற எடுக்க முடியாது இல்லைங்களா, அவரே தேவன் எடுத்துக்க முடியாது. அப்போ நம்ம படிக்கலாம், நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு டீட்டெயில் ஸ்டடி பண்ண போறோம். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் அப்புறம் என்ன பண்ணுகிறாரு, இவர் இவர்னா யாருங்க, ஜீசஸ். அவர் என்ன பண்ணாரு, தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ அதான் வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ அங்க நம்ம படிக்கலாம் வெளிப்படுத்தல் 3:14. பெற்றுக்கொண்ட எல்லா வார்த்தைகளையும் கொண்டு வந்து யோவானுக்கு வெளிப்படுத்துறார் தம்முடைய தூதர் மூலமா. அப்ப எழுதும் போது தன்னை பற்றி என்ன சொல்றாரு, எழுத வேண்டியது என்னவெனில்,
உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும்
உலகத்துக்கு அவர் வந்த போது யாருக்கு சாட்சியாக இருந்தார், பிதாவுக்கு சாட்சியா, அவருடைய பிரசங்கமே முகவசி பிதா பற்றி. அப்படி இருக்கும் போது பிதாவுக்கு உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும், அப்புறம் அடுத்த வார்த்தை ரொம்ப
முக்கியமான
பற்றி கூறும் போது என்ன சொல்றாரு, தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு தேவனுடைய சிருஷ்டிக்கு சிருஷ்டியின் ஆதியமாய் இருக்கிறார் இல்லைங்களா. ஆதினா முதல், அது இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லது, கேஜிபி படிச்சாக்கா த பிகினிங் ஆஃப் த கிரியேஷன் ஆஃப் காட், ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போ தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஆரம்பம். அப்ப நீங்க இந்த வசனங்களை நம்ம ஆணித்தரமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னும் இது சம்பந்தப்பட்ட அநேக வசனங்கள் இருக்குது. கொலோசேயர் 1:15. அவர் யாரு, பிராக்கெட்ல போட்டுருக்குதா மேல் வசனத்தில் குமாரன் இருக்குதா, ஆமா, அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும், இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட். அதாவது தேவன் எப்படி இருக்கிறாரு, அதரிசனமான, தரிசனமான பார்க்கறது, அதரிசனமான பார்க்கவே முடியாது. அப்ப பார்க்க முடியாத கடவுளுடைய தற்சொரூபமா இருக்கிறார், அவருடைய இமேஜா இருக்கிறார். ஒருவேளை அவர் வந்து பார்க்க முடிஞ்சா எப்படி இருப்பாரு, அப்படி இருக்கிறார் யாரு, ஜீசஸ். அது மட்டும் இல்ல, அப்புறம் பண்ணி சர்வ சிருஷ்டிக்கும், அப்படின்னா சர்வன அது நீங்க எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அது தூதரானாலும் சரி, அது மனுஷனானாலும் சரி, மிருகமானாலும் சரி, செடி கொடிகளானாலும் சரி, விலங்குகள் எது நீங்க என்ன வேணும் எடுத்துக்கலாம், இன்னும் வந்து கிரகங்கள் ஆனாலும் சரி, சூரிய நட்சத்திரம் எது வேணும் நீங்க எடுத்துக்கலாம், எல்லாமே தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஆனா இங்க சொல்றாரு சர்வ சிருஷ்டிப்புக்கும் முந்தின பெருமை, ஃபர்ஸ்ட் போர்ன் ஆஃப் எவ்ரி கிரியேச்சர் இங்கிலீஷ். அப்போ ஜீசஸ் தன்னை பற்றி சொல்லும் போது தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஆரம்பம் இல்லைங்களா. அப்போ எத்தனையோ கோடி ஆண்டுகள் இதெல்லாம் நம்மளுடைய மண்ட மூளை அந்த அளவுக்கு பெருசில, அது ஓரளவுக்கு தான் புரியும், எத்தனை கோடி ஆண்டுகள் நமக்கு தெரியாது. அப்போ தேவன் சிருஷ்டி தனிமையாக இருந்தார் எத்தனையோ கோடி ஆண்டுகள் நமக்கு தெரியாது, அதை புரிந்து கொள்றதுக்கும் நமக்கு சக்தி இல்லை. அப்படி இருக்கும்போது தேவன் சிருஷ்டிப்பின் வேலை ஆரம்பம் செய்யும் போது முதல் முதல் யாரை சிருஷ்டி பண்ணிக்கிறாரு, அப்போ இந்த அதுலயும் எப்படின்னா தானே நேரடியாக ஒரு சிருஷ்டி பண்ணார் அப்படின்னா அதுதான் யாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு இல்லைங்களா. அப்போ யாருக்கெல்லாம் முன்னாடி, நம்மளுக்கு முன்னாடி, நம்மளுக்கு அங்கே வைக்கக்கூடாது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வர்றேன், நமக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நம்முடைய எல்லாருக்கும் அப்பா ஒருத்தர் ஆரம்பத்தில் வந்தார், ஆதாம். ஆதாமுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷங்கள், கோடான கோடி தேவ தூதர்களை தேவன் சிருஷ்டி பண்ணிக்கிறார், அதற்கு முன்பாக கேருபீன்கள் செரபீன்களை சிருஷ்டி பண்ணிக்கிறார், அதுக்கு முன்பாக எத்தனை கோடி ஆண்டுகள் என்பது நமக்கு தெரியாது. அப்போ கர்த்தராகிய இயேசுவை தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் ஆரம்பமே யார்தான், இயேசு தம்முடைய சர்வ வல்லமையில் நான் அவரை படைத்தார், நேரடியாக அவரை சிருஷ்டித்தார். அதனால்தான் ஜீசஸ் தன்னை பற்றி சொல்லும் போது தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்பதை சொல்லுகிறது. The first born of every creation, இல்லைங்களா, முதல் சிருஷ்டி நம்முடைய கர்த்தராகிய. அதனால தான் ஜீசஸ் என்ன சொன்னார்னா வெளிப்படுத்தல் 22:13.
நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன்.
சொல்றேன், நான் ஆல்பாவும் ஓமேகாவும், அப்புறம் ஆதியும் அந்தமும் முந்தின் ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஐ ஆம் த லாஸ்ட் அப்படின்றார். அவ்வளோதானே. அப்போ இது நம்ம அந்த வசனத்தின் படி நம்ம பார்த்ததுனுடைய அர்த்தம் என்னன்னா, அப்போ நானே தான் ஃபர்ஸ்ட்டு நானே தான் லாஸ்ட் அப்படின்னா ஜீசஸ்க்கு பின்னாடி ஒன்றுமே இல்லையா? அப்போ ஜீசஸ்க்கு பின்னாடி தான் எல்லாமே வந்திருக்கிறார். அவர் தான் ஃபர்ஸ்ட்டு, ஆனால் அவர் தான் லாஸ்ட்னா அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அது
சார்
திருவி விலயத்தில் எப்படி இருக்கு பாருங்க, ரோமன் கத்தோலிக்க பைபிள் அகரமும் நகரமும் நானே. தமிழ்ல போட்டுருக்கேன், நான் தான் எப்படி சொல்றது பாத்தீங்களா? அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் லாஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய நேரடியான சிருஷ்டிக்குல நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் லாஸ்ட். நீங்க வேற எந்த மீனிங் கொண்டு போய் அந்த வச்சாலும் கூட அது சூட் ஆகாது, செட் ஆகவே ஆகாது. அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் கடைசி அப்படின்னா, தேவனுடைய நேரடியான சிருஷ்டிப்பில் நானே முதலும் நானே கடைசியுமான சிருஷ்டி என்பதே இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நம்ம படிக்கணும் இதை பற்றி. நம்ம வேறொரு இடத்துல நீதிமொழிகள் தீர்க்க தரிசனத்தில் படிக்கலாம். நீதிமொழிகள் 8:23 நம்ம படிக்கணும்.
பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டளிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தில் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை நீட்டு விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன்.
அப்போ அங்க தேவன் தனிமையாக இருந்தா, அப்போ தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணும் போது கூட யார் இருந்தார்? ஞானம். ஞானத்தை பத்தி என்ன பேசுது நீதிமொழி? ஆனால் ஞானம் என்பது யாருக்கு அடையாளம்? கிறிஸ்து இல்லைங்களா? அதான் சொன்னார், அவரே நம்மளுக்கு ஞானமும் மீட்பும் ஆனார். நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ சொல்றாரு, அப்போ அந்த ஞானம்ன்றது யாரை குறிக்கிறதுனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு குறிக்கு. அப்போ அவர் தேவன் பூமியை உண்டாக்க முன்னும் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பதாக அவரோடு கூட நான், அவர் வானங்களை படைக்க நான் அவரோடு இருந்தேன் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லை, அங்கே என்ன விஷயம்னா, கர்த்தராகிய இயேசுவை நேரடியாக சிருஷ்டி பண்ணின பின்பு மற்ற எல்லா சிருஷ்டிப்புகளையும் தேவன் எப்படி சிருஷ்டித்தார், அதுதான் அந்த வசனத்தினுடைய எப்படி சிருஷ்டித்தார்னா, யோவான் 1:3
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை.
சகலமும் கர்த்தராகிய இயேசுவை தேவன் நேரடியாக சிருஷ்டித்த பின்பு மற்ற உண்டாக்கப்பட்ட சர்வ லோகம் யூனிவர்ஸ், முழு யூனிவர்ஸ், அது உயிர் உள்ளது உயிர் இல்லாதது, கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியாது, என்ன சரி, யாரை வச்சு தேவன் சிருஷ்டி பண்ணிக்கிறாரு? ஆமா, அதனால தான் ஜீசஸ்க்கு ஞானம்ன்ற பேர். ஜீசஸ் லூசிபருக்கே தேவன் ஞானத்தால் நிறைந்து வச்சார். அப்ப கர்த்தராகிய இயேசுக்கு எப்படி வைப்பார் நீங்க? அப்ப கர்த்தராகிய இயேசு பூர்ண ஞானம் உள்ளவராக தேவன் அவரை படைச்சு இயேசு மூலம் சகல காரியங்களையும் அவசியம். அதான் வசனம் சொல்லுது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அதனால்தான் ஜீசஸ்க்கு அங்க நானே ஃபர்ஸ்ட், நானே லாஸ்ட். அப்ப தேவனுடைய நேர்மையான சிருஷ்டிப்புல அவர் மட்டும்தான், ஆனா மற்ற அத்தனை சிருஷ்டிப்புகளும் இயேசுவை கொண்டு தேவன் சிருஷ்டி பண்ணிக்கிறார். எப்படி பண்ணாரு? நீதிமொழிகள் 8:30 நாம் படிக்கும் போது அங்க ஒரு கரெக்ஷன் இருக்குது. எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டி பண்ணும் போது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் அப்படிங்கிறார். அப்ப செல்ல பிள்ளைன்னா என்னங்க? மடியில வச்சு பிதாவாக தேவன் மடியில வச்சு கொஞ்சிட்டு இருந்தாரா? இப்ப நம்ம குழந்தைகளை மடியில வச்சு கொஞ்சிட்டு இருக்க அந்த மாதிரியா? அந்த இடத்துல செல்ல பிள்ளைன்ற ஒரு மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க விவிலியம் திருவிலியத்துல போறீங்க, அது கரெக்டான மொழிபெயர்ப்பு. அவர் அருகே சிற்பியாக இருந்தேன். என்ன சிற்பிங்கிறதுக்கும் செல்ல புள்ளைன்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதிகம் ஒரிஜினல் மொழி பேர் இங்கிலீஷ்ல படிச்ச கிராஃப்ட்ஸ்மேன். நான் அவர் அருகே ஒரு சிற்பியாக இருந்தேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தரா இயேசு சாதாரணம் இல்லைங்க. அவரை சிருஷ்டி பண்ணி அவர் மூலம் தேவன் சகலத்தையும் உண்டாக்கும் போது அப்போ அந்த யார் அதுல நம்பர் ஒன் பிளேஸ்ல யாருக்கு தேவன் வச்சிருக்கிறாரு? ஜீசஸ் தான். ஒரு சிற்பியாக, சிற்பின்னா யாரு? உருவாக்குகிறவர் இல்லைங்களா? எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். பூமியில நீங்க சூரியனாலும் சரி, சந்தனாலும் சரி, கிரகங்களாலும் சரி, எத்தனை கோடான கோடி நட்சத்திரங்களாலும் சரி, எந்த உயிரில பொருளாலும் சரி, என்னாலும் சரி, யாரை வச்சு தேவன் சிருஷ்டி பண்ணிக்கிறாரு? ஜீசஸ். அதான் சிற்பி. உதாரணமா இப்ப நீங்க பெரிய பெரிய மேம்பாலம் எல்லாம் கட்டுறாங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்போ பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இப்போ மேம்பாலம் கட்டி கட்டுறது யாருங்க? இன்ஜினியரே கட்டுறாரு. இன்ஜினியர் ஏசிரியில் உட்காந்துருக்கிறாரு. கட்டுறவர் வந்து மேஸ்திரி இல்லைங்களா? மேஸ்திரியும் சிட்டாளுக்கு அவங்கெல்லாம் வச்சு எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க. மேஸ்திரியில வச்சு அவங்க பேர் வரவே வராது. கஷ்டப்படுறதுல அவங்க தான். ஆனா யாருக்கு பேர் வருது? அந்த ப்ளூ பிரிண்ட் போனார் பார்த்தீங்களா, அவருடைய பேர் தான் பொறிச்சிருவாங்க. அங்கே முன்னாடியே இருக்கு பொறியாளர் இல்லைங்களா? ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்ட் தான் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு. சகலத்தையும் டிசைன் பண்ணிக்கிறாங்க. சகலத்தையும் இந்தந்த பொருள் இப்படி இருக்கணும், மனுஷன் இப்படி இருக்கும், இந்த ஷேப்ல இருக்கணும், ஒரு குதிரையா இது இந்த ஷேப்ல தான் இருக்கணும், நாயா இந்த ஷேப்ல இருக்கணும், ஒரு சூரியனா இந்த ஷேப்ல இருக்கணும், சந்திரன் இப்படி இருக்கணும், இங்க எங்க போயிட்டு வரணும், இப்படி வரணும். எல்லா விஷயங்களும் டிசைன் பண்றவர் யாரு? நம்மளுக்கு நம்மளுக்கு உலகத்துல இந்த பூமியிலே நீங்க எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு பொருட்கள் பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம், அதிசயப்படுறோம், ரசிக்கிறோம், என்ன பண்றோம். ஆனா அத்தனை பொருட்களுமே யாருடைய ஒப்புதல்? நம்மளுக்கு கர்த்தராகிய சொல்லிங்களா. அப்ப செஞ்சதுல யாரு அப்படின்னா, தேவன் கொஞ்ச காலம் தூதர்களுக்கு இந்த சிருஷ்டி பண்ண அதிகாரம் கொடுத்திருந்தார். இது நம்ம தூதர்கள் பத்தி நம்ம படிக்கும் போது இருக்கலாம். அப்போ அதனால்தான் லூசிபருக்கு கூட இந்த ஒரு சக்தி இருந்துச்சு. இப்போ ஜீசஸ் வந்து சின்ன சின்ன பூச்சியெல்லாம் கூட பண்ணிட்டு இருந்தார் பார்த்து. அவருக்கு அதுக்கு தனிமையாக, அதுக்கு தனி ஆட்களே கூடானா கூடி தூதர்கள் இருக்கிறாங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை விட நிற்கும் எப்படி? அவருடைய தூதர்கள் மூலமாக. அப்போ லூசிபர் கூட அந்த ஒரு பவர் இருந்துச்சு சிருஷ்டிப்பின் அந்த கொஞ்சம் காலம் அந்த சக்தி. அதனால தான் என்ன பண்ணிட்டேன், ஓ நம்மகிட்ட சக்தி இருக்குது, நம்ம தேவன் போல ஆயிடலாம் அப்படி அவர் திட்டம் போனேன். ஆனால் தேவன் கொஞ்ச காலம் சென்ற பின்பு சிருஷ்டிப்பின் வேலை முடிவடைந்த பின்பு அந்த அதிகாரம் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க செய்ய முடியாது. இந்த விஷயம் அவங்களுக்கு புரியும். அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே எல்லாவற்றுக்கும் மேலாக சிற்பியாக அல்லது வந்து எல்லாவற்றையும் உருவாக்கின ஒரு மேதையாக இருந்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவர் தான் அந்த அங்கே அந்த வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை பற்றி எபிரேயர் நிருபம் ரொம்ப நல்லா கரெக்டாக பேசுது. எபிரேயர் 1:1-2.
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றின.
நாங்கள் எழுதும்போது இந்த கடைசி நாட்களில் சொன்னாக்க நம்மளுடைய கடைசி நாட்கள் நினைச்சுக்காதீங்க. இது யாருடைய கடைசி நாட்கள்? யூதர்களுடைய கடைசி நாட்கள். யூதர்களுக்கு கடைசியா தேவன் யாரான்னு விவச்சார், தன்னுடைய குமாரன். அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி. அதான் சொல்ற பூர்வ காலம் முதல் தீர்க்கதரிசிகளை கொண்டு பங்கு பங்காகவும் வகை வகையான பல்வேறு வகையில தீர்க்க தரிசனங்கள் மூலம், உவமைகள் மூலம், தரிசனங்கள் மூலம், இன்னும் வந்து இன்னும் சில காட்சிகள் மூலம் அவங்களுக்கு வந்து விளக்கிட்டு வந்தார். ஆனா யூதர்களுடைய கடைசி காலத்துல யார் அனுப்பிட்டார்? தன்னுடைய மகனே அனுப்பி அவங்களுக்கு சேஞ்ச் பண்றது பார்த்தார். அதுக்கப்புறம் வசனம் பண்ணீங்க,
இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார்.
தேவன் என்ன பண்ணிக்கிறார்? இவரை சர்வத்துக்கும் அப்படின்னு என்ன
அர்த்தம்?
கம்ப்ளீட் இல்லைங்களா? நம்மளுக்கு என்ன தெரியும் சர்வம்னா? கம்ப்ளீட்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன இருக்கு? நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏதோ சாப்பிடுவோம், போவோம், வருவோம், ஓரளவுக்கு ஏதோ தெரியும் நம்மளுக்கு. ஆனா அங்க சொல்ற வார்த்தைகள் சர்வத்துக்கும் சுதந்திரம், ஹேர் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படிங்கிறார். எப்படி ஒரு ஒரு தகப்பனுடைய சொத்து அத்தனை யாருக்கு வரும்? மகனுக்கு வரும் இல்லைங்களா? அது போல சர்வ லோகங்களும் யாருக்கு நியமனம் பண்ணிக்குது? ஜீசஸ்க்காக எழுதி வச்சுக்கிறார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாதி ஆக்கினார். அப்புறம் தம்முடைய மகன் மூலம் பேசினார், இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் வாரிசாக நியமித்தார். அப்புறம் அண்ட் த்ரூ ஹூம் ஹி மேட் த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது. உலகங்களை படைத்தா இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் எப்படி இருக்குது? யூனிவர்ஸ், முழு அண்ட சராசரத்தையும் யார் மூலம் தேவன் சிருஷ்டி பண்ணிக்கிறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு மூலம் சிருஷ்டி பண்ணிக்கிறார். இன்னும் கூட கர்த்தராகிய இயேசுனுடைய மகிமை பற்றி நம்ம படிக்கும் போது அதிலே 5 வசனம் படிங்க, எபிரேயர் 1:5 வசனம். அப்படி சொல்லவே இல்ல, யாருக்கு மட்டும் சொல்லிக்கிறாரு, ஜீசஸ் கிட்ட மட்டும் தான் சொன்னாரு, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன். ஜெனிப்பித்தேன் என்ற வார்த்தையுடைய பொருள் என்ன? படைத்தல் இல்லைங்களா? நம்ம ஜெனிப்பித்தலாம், நம்மளுக்கு என்ன சொல்லலாம், நம்மள் பிறப்பித்தல், நம்ம உரு நம்ம நம்மளை வந்து நேரடியாக படிக்கிறது, நம்ம பிறப்பிக்கிறது, நம்மளை பிறக்க வைக்கிறது. ஆனால் ஜீசஸ் பண்ணும்போது தேவன் எப்படி பண்ணிக்கிறாரு? ஜெனிப்பு உருவாக்கி இருக்கிறார், நேரடியாக உருவாக்கி இருக்கிறார். அப்போ இந்த நான் உண்மை ஜெனிப்பித்தேன், நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பான், வேற யாருக்காவது சொல்லிக்கிறாரா அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய எல்லா சிருஷ்டிக்குள்ளையும் அப்போ விசேஷமானவர் யார்? அப்போ தேவனுடைய சகல சிருஷ்டிப்புகள் என்னாலும் நீங்க எடுத்துக்கங்க, அத்தனை ஸ்பெஷல் விசேஷமான சிருஷ்டிப்பு நம்முடைய கர்த்தராகிய வெரி வெரி ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். அப்படி இருக்கும்போது அங்கே அவர் இன்னும் படிக்கும் போது கொலோசியர் 1:16 வசனத்தில் நம்ம பார்க்கலாம், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும், அது எங்க என்னென்ன இருக்கு நமக்கு தெரியாது, பரலோகத்தில் உள்ளவைகளும் அப்புறம்
பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும்
நிர்வாகம் செய்வதற்காக அநேக தூதர்களை நியமனம் பண்ணிக்கிறோம், ரொம்ப பவர்ஃபுல் ஏஞ்சல்ஸ் தேவன் வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு மேல, அவர்களே கூட சகலமும் அவரை கொண்டும் அப்புறம் அவருக்காகவே படைக்கப்பட்டது. அப்போ இந்த பூமியில் இருக்கிறதுனால சரி, பூமியில் இருக்கிறதா நமக்கு தெரியும், அப்போ பூமியில் இருக்கிறது 1 யார்? மனுஷன். அதுக்கப்புறம் மிருகங்கள், அப்புறம் பறவைகள், பூச்சிகள், அப்புறம் மிருகம், அப்புறம் இந்த மச்சங்கள், மீன்கள், எல்லாம் நீங்கள் இருக்கா, செடி கோழியா வந்து எல்லாமே. அப்போ எல்லாமே யாருக்காக படிக்கப்பட்டிருக்கு? கர்த்தரா இயேசு. நம்ம கூட யாருக்காரு? ஜீசஸ் காரு இல்லைங்களா? அப்போ அதனால தான் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு நம்ம போடுறோம். எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டி பண்ணது யாருக்காக? நம்முடைய கர்த்தராகிய சொன்னார், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட மகிமை ஜீசஸ், எப்படிப்பட்ட மகிமை? யோவான் 1:14 வசனம்,
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம்
பண்ணி. அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படிங்கும் போது யார் அது? இயேசு தான் இல்லைங்களா? அந்த வார்த்தை என்பது ஜீசஸ். அவர் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார்,
அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது.
ஆனா அவருடைய மகிமை எப்படிப்பட்ட மகிமைனா, பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமை கேற்ற மகிமையாக இருந்தது. சாதாரண மகிமை இல்லை. அப்போ எப்படிப்பட்ட மகிமைனா என்ன? ஒரே ஒன்று தான், அவருக்கு ஜீசஸ் மேல ஒரே ஒருத்தர் தாக்குறாரு, யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லது பிதா. மற்ற அத்தனை பொருளும் யாருக்கு கீழே இருக்குது? இது சாதாரண வகைமையா? ஜீசஸ் கம்மி பண்ற மாதிரி தெரியுதா? வசனங்கள் நினைக்க வேண்டாம், ரொம்ப பெரிய ஒரு மகிமையில இருக்கிறார் நம்முடைய கர்த்தர். ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு காட். அப்போ சர்வமல்ல தேவனுக்கு அடுத்தபடியாக, அதாவது ஒரே பேரனுடைய மகிமை கேற்ற மகிமை, அப்படிப்பட்ட ஒரு பிதாவுக்கு ஒரு மகிமை இருக்குது இல்லைங்களா? அது வந்து யாருக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. என் மகிமையை வேற யாருக்குனாலும் கொடுக்க மாட்டேன் பழைய பாட்டு நான் படிக்கணும். அப்போ ஜீசஸ் எப்படிப்பட்ட மகிமை உள்ளவராக்கிறார்னா, பிதாவினுடைய ஒரே மகன்ங்கிற ஒரு மகிமை இருக்கிறார். இப்போ ஒரு உலக பேரரசு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் குழந்தையில ஒரே ஒரு பையனா இருக்கிறாங்க, அவனுக்கு எப்படிப்பட்ட மகிமை இருக்கும் நினைச்சு பார்க்க முடியாது. சின்ன குழந்தை போனதுனால அவ்வளோதான், நாடு உலகமே அவனை போடணும் போகணும் இல்லைங்க, அப்படிப்பட்ட ஒரு மகிமை இருக்கு. அப்பாவுக்கு ஒரு மகிமை இருக்குது, மகனுக்கு ஒரு மகிமை இருக்கு, அதன் சொல்ல வர்றாரு. அப்போ பிதாவுக்கு ஒரே பேரனவருடைய மகிமை, அப்போ அது மிகவும் உன்னதமான ஒரு மகிமைன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அப்படி இருக்கும்போது நம்முடைய பிதாவுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிறது அந்த சம்பந்தம் எப்படின்னா, பிதாவாகிய தேவன் சிருஷ்டிகர், கர்த்தர் இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர், ஆனா மற்ற பொருள்கள் எல்லாத்துக்கும் சிருஷ்டிகரிகார் நம்முடைய கர்த்தரை, அந்த விஷயங்கள் நீங்க தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது கர்த்தர் இயேசு என்ன மாதிரியான சுபாவத்தில் தேவன் சிருஷ்டி பண்ணார், எந்த சுபாவத்தில் உண்டாக்கும் போதும் எத்தனை வகையான சுபாவத்தை அவர் அனுபவித்தார் நம்ம பார்க்கலாம். உதாரணமா எத்தனை சுபாவங்கள் இருக்குது அப்படின்னா, தெய்வீக சுபாவம், அது கடவுள் போன்ற ஒரு சுபாவம். ரெண்டாவது தூதர்கள் போன்ற ஒரு சுபாவம், ஸ்பிரிட் நேச்சர். அப்புறம் மூன்றாவதாக ஹியூமன் நேச்சர், இதுதான் வந்து அறிவுள்ள இன்டெலிஜென்ஸ் கிரியேச்சர் இல்லைங்களா, அறிவுள்ள சிருஷ்டிகள். அப்ப இந்த மூணு சுபாவத்தையும் நம்முடைய கர்த்தர் இயேசு அனுபவிச்சாரா அப்படின்னா அனுபவிச்சார். முதல் முதலாக அவருக்கு எத்தனை பிறப்புகள் முதலாவது வந்துச்சு, எத்தனை பிறப்புகள் இருந்தது, எத்தனை டைம் பிறந்தார் ஜீசஸ், நம்மளும் ஒரு டைம் ஜீசஸ் எத்தனை டைம் பிறந்தார், ரெண்டா ஒரு டைமா மூணு டைம் சொல்றாரு பார்த்தீங்களா, மூணு டைம். ஃபர்ஸ்ட் டைம் எப்போ இல்லைங்களா, அதான் முதல் முதலாக தேவன் அவரை நேரடியாக சிருஷ்டி பண்ணும்போது, தேவன் தம்முடைய சொந்த கையில் கைனா கையில் நேரடியாக அவர் சிருஷ்டி உண்டாக்கும் போது அவர் முதலாவது அதான் சொன்னார், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமானவர், அது ஒரு ஆரம்பம். ரெண்டாவது ஒரு ஆரம்பம் எங்க வந்துச்சு, ரெண்டாவது பிறக்கிறது எங்க, பூமியில இல்லைங்களா, மரியாளுடைய வயிற்றுல ஒரு சின்ன கருவாக உண்டாக்குனார். அப்போ சின்ன குழந்தையாக பிறந்தார். அப்போ பரலோகத்தில் செத்துட்டு மரியாளுடைய வயிற்றுக்கு வந்தாரா, அப்படி இல்லை இல்லைங்களா. அந்த ஜீவன் என்ன பண்ணிக்கிறார், தேவன் அந்த சுபாவத்தில் ஆவிக்குரிய சுபாவத்தில் இருந்தாரு, அதை அப்படியே அந்த ஜீவன் மாற்றி சாகாம சாகாம செத்து போகாம அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய கர்ப்பையில வச்சார். அப்போ மரியாதையுடைய கருவில் அவர் வைத்துக்காக நம்ம போகிறோம். அப்போ ரெண்டாவது பிறப்பு மரியாதையுடைய வயிற்றில் மனிதனாக பிறந்த காபிரியல் தூதர் சொன்னார், உங்களுக்கு ஒரு குமாரன் பிறக்கும், ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்ன, அவருக்கு இயேசு அப்படின்னு பேர் வை அப்படின்னா. அப்ப இந்த ரெண்டு சுபாவமும் எப்படிப்பட்ட சுபாவம்னா, முதலாவது அவர் நேரடியாக சிருஷ்டி பண்ணும் போதும் மனுஷனாக சிருஷ்டி பண்ணும் போதும் என்ன சுபாவம்னா, மார்டல் மார்டல் பாடி மார்டல் நேச்சர் அப்படின்னா அழிவுக்குரிய, அதாவது அழியலாம், கண்டிப்பாக சாகணுன்றது இல்லை, அழிவுக்குரிய அழியலாம், புரிஞ்சுட்டீங்க அந்த மேட்டர். இப்போ உதாரணமாக ஆதாமை நம்ம எடுத்துக்கலாம், இப்போ ஆதாம் வந்து செத்து போகணும்னு தேவன் படைச்சிட்டாரா, இல்லை அவர் வந்து கீழ்ப்படைஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பார். அந்த கண்டிஷனில் தான் ஜீசஸ் படைக்கப்பட்டார். ஆனால் மூன்றாவது ஒரு டைம் அவர் பிறந்தார், அதே போ மறித்து உயிரிழந்து அப்ப என்ன சுபாவத்தை பெற்றுக்கொண்டார், தேவதூதர் இல்ல ஆவிய சுபாவம் கரெக்ட், ஆனா அதுக்கு மேல தேவனுடைய சுபாவத்தை அடைந்தார், தெய்வீக சுபாவம் இல்லைங்களா. அப்ப தேவனுடைய சுபாவம் என்ன, டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவம் என்பது என்ன, தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் நம்ம வசனத்தில் படிக்கலாம். ஒன்னு திமுத்தையும் ஒன்றாம் அதிகாரம் 16 வசனம், ஒன்னு தீமத்தை ஒன்றாம் அதிகாரம் 16 வசனம், ஒன்னு தீமத்தை ஒன்னாம் அதிகாரம் 6 அதிகாரம் 16 வசனம், சாரி 6:16 இல்ல இல்ல பாத்தீங்களா, எவ்வளவு பேரு 16 ஒருவராய் சாபாமி உள்ளவர், மூவராய் இல்ல எப்படி ஒருவராய் சாபாமி, தேவன் பத்தி எப்படி பேசிக்கிறார் அப்போஸ்தலர் பவுல், ஒருவராய் சாபாமை உள்ளவரும் அப்புறம் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் இதுதான் தெய்வீக சுபம். அப்போ ஒருவராய் சாபாமை உள்ளவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சாகவே முடியாது, கடவுள் என்ன பண்ண முடியாது, நினைச்சா கூட சாக முடியாது, கடவுள் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், கடவுள் செத்துணுமா. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இந்த 8 நிறைய கடவுள் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க, வீதிக்கு ரெடி பண்ணிடுவாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு 3 தான் வச்சிருப்பாங்க, வச்சு அது பாட்டு எல்லாம் கச்சேரி எல்லாம் வைப்பாங்க, 4 வைக்க மாட்டாங்க, ஏன்னா தாக்குப்படுத்த முடியாது, வருஷமெல்லாம் வச்சுட்டு இடத்த காத்துட்டு இருக்க விட மாட்டாங்க, கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிடுவாங்க, அந்த மாதிரி அதுதான் கடவுளா, இப்படிதான் இருக்கணுமா. மனுஷனாலே வேணும்னு கடவுள் சொல்கிறோம், கடவுள் நாலனால தான். அந்த மாதிரி கடவுள் சொல்ல முடியுமா? அப்போ இங்கே சொல்லிட்டுக்கிறார், கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், சாகாமை உள்ளவராக, ஒன் ஹூ ஹேவ் இம்மார்டாலிட்டி, மார்டல் இம்மார்டல் இல்லைங்களா, மார்டல் என்றது அழிவுக்குரிய, இம்மார்டல் என்றது அழியவே முடியாத, அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தில் இருக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவன். இந்த ஒரு நிலைமைக்கு தான் கர்த்தர் இயேசு மரித்து உயிர்த்து போய் சேர்ந்தார். அதை பத்தி நம்ம எங்க படிக்கிறோம், அவரே சொல்றார், வெளிப்படுத்தல் 1:18. ஆமா, நான் ஒரு டைம் செத்துட்டேன், ஆனா ஜீசஸ் தன்னை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்றாங்க, ஐ ஆம் டெட், எங்க கல்வாரியில இல்லைங்களா, ஒரே டைம், ஆனா இனி என்னாக மாட்டேன், போக மாட்டேன், இதோ மறித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கேன், இனி எனக்கு சாவுன்றது வராது. இனி இன்னொரு டைம் மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்து ஒருவேளை மனுஷங்க பாவிகளாக மாறினா கூட மீர்புறாக சிறுவர்கள் தொங்கிடுவார்னு யார் எதிர்பார்க்கவே வேணும், அது முடியவே முடியாது, அவரே நினைச்சா கூட முடியாது. அந்த ஒரு சுபாவத்துக்கு இப்போ கர்த்தர் இயேசு இருக்கிறார். இது பற்றி அவர் பேசும்போது இன்னொரு இடத்துல யோவான் 5:26, யோவான் 5:26 அருள் செய்திருக்கிறார். எப்படி பிதாவானவர் எப்படி இருக்கிறாரு, தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறார் இல்லைங்களா, இந்த செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஒன். அப்படின்னா பிதாவை யாரும் உண்டாக்கவே இல்லை, அவர் தான் பண்ணிக்கிறாரு, மற்ற எல்லாத்தாரும் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிக்கிறார். ஜீவ ஊற்று உங்களிடத்தில் இருக்கிறது படிக்கிறது, அப்ப எல்லாத்துக்கும் ஜீவன் கொடுக்கிறவர். ஆனா அவரை யாரும் என்ன பண்ணல, உண்டாக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கறாங்க வச்சுக்கலாம், அப்ப கடவுள் எப்படி தோன்றினார், இப்ப ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லைங்களா, இந்த கேள்வி கேட்கக்கூடாது, நீங்க பிரசாமுக்காரன்னு சொல்ல முடியுங்களா, சொல்லணும், இது கூட பதில் கண்டிப்பாக சொல்லணும். அப்ப கடவுள் அது கூட பதில் சொல்றது தயாராகிறான், அந்த பதில் அடுத்து வரோம், அது தேவன் எப்படி பதில் சொல்றாரு, நான் எப்படி வந்தேன் அவர் சொல்றாரு, கண்டிப்பா சொல்லுவாரு. ஏன்னா வந்து அது நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம், எப்படி தேவன் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறாரோ அதே போல தான் குமாரனும் தம்மில் தாமே. அப்போ யாருடைய சுபாவத்துக்கு வர்றாரு, பிதாவினுடைய சுபாவத்துக்கு வரும்படி அருள் செய்திருக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப அருள்னா கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தர் இயேசு தகுதி அடைந்தார் அந்த ஒரு சுபாவத்தை பெற்றுக்கொள்வதற்கு. இந்த ஒரு சுபாவத்தை தான் நீங்க நம்மளுக்கு கூட தேவன் தர்றதுக்காக தான் இங்க நம்மளை கூப்பிட்டார். தன்னுடைய மகனுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, அதே தான் இந்த பாவி ஜனங்களுக்கு அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அதுக்காக தான் நீங்க நம்ம நினைச்சிருக்கிறாரு, ஏதாவது சபையில கூட்ட சேர்த்துறதுக்கு இல்லை, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது இன்னொரு வசனம் படிக்கலாம், அவருடைய 3வது பிறப்பு பத்தி, மறித்து உயிர் நடிந்த அந்த பிறப்பு பத்தி, எபிரேயர் 1:6. ஆனா இப்ப பாக்குறோம், அங்க தம்முடைய முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது, எப்ப இது இல்ல, அப்ப இல்ல, 2வது டைம் கூட இல்ல, ஏன்னா 2வது டைம் கூட தூதர்கள் தேடிட்டாங்க, எங்க நம்ம மாஸ்டர் காணோம், அப்புறமே கண்டுபிடிச்சாங்க உலகத்துல ஒரு சின்ன குழந்தையாக்குறாரு இங்க அப்படின்னு. அது மட்டும் இல்ல, மனுஷங்களே அரிசி கொலை பண்ணிட்டான், அந்த ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ஆனா இந்த வசனம் நம்ம படிக்கும் போது நினைச்சுக்குவோம், அப்படிதான் நினைச்சுக்குவோம், ஏன்னா மொழிபெயர்ப்பாங்க, மிஸ்டேக் ஆயிட்டு. ஆனா இந்த ஆங்கிலத்துல படிக்கிற இந்த வார்த்தையை மிஸ் ஆயிட்டு, அதனால இந்த வசனத்தினோட அர்த்தம் புரியுது இல்லை. நான் படிக்கிற பாருங்க, 1வது அதிகாரம் எபிரேயர் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல, அந்த எகைன், அந்த எகைன்ற வார்த்தை தமிழ்ல மொழிபெயர்க்கப்படவில்லை, அவரை தம்முடைய முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது அப்படிதான் இருக்கு. ஆனா எப்படி இருக்கணும், மறுபடியும் அவர் உலகத்தில்
மொழிபெயர்ப்பு.
ஒரு நிமிஷம், 1611 சரிங்களா, அந்த காலத்தில் அவங்க எழுதும் போது மாறி மாறி கையில எழுதிட்டு வருவாங்க, நம்ம மாதிரி பிரிண்டிங் இல்லை. அப்போ 70 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த தோல் சுருள்கள் எழுத்துக்கள் மறையும் போது அவங்க பார்த்து பார்த்து எழுதுவாங்க. அப்போ பார்த்து பார்த்து எழுதும்போது என்ன வரும் கண்டிப்பாக பிள்ளைகள் அது வருது. இன்னைக்கு கூட கம்ப்யூட்டர் வேர்ல்டு தான் மிஸ்டேக் வருதா இல்லைங்களா? இப்போ கூட கம்ப்யூட்டர் கூட மிஸ்டேக் வந்துருது. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் அவங்க மொழிபெயர்ப்புல
இல்லை.
நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த இந்த மொழிபெயர்ப்பு எதுலேருந்து எடுத்தாங்க நான் சொல்கிறேன். எதுலேருந்து எடுத்தாங்க சொன்னால், இது 1947 உப்பு கடல் பகுதியில் சதக்கடல் பகுதியில் அந்த குகைகள்லேருந்து எடுத்தாங்க தோல் சொல்லுங்கள். இது என்ன நூற்றாண்டினுடைய தோல் சொல்லுங்கள் தெரியுங்களா? 2nd century தோல் சொல்லுங்கள். அதனால தான் வந்து இது ஒரு நம்பத்தகுந்த மொழிபெயர்ப்பாக நம்ம எடுக்கிறோம். ஏன்னா 2nd century 16th century எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ பார்த்து பார்த்து எழுதும் போது சில நேரங்களில் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து 2nd copy தேவர் கொடுத்துருக்கிறார். கண்டிப்பாக 1st copy மறைச்சி வச்சிருக்கிறார். அது கொடுப்பார் ராஜ்யத்தில். அப்போ பூமி கத்திரி அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் சமுத்திர ஜனம் நினைக்கிறது போல். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மொழிபெயர்ப்பு சினையாட்டிக் மேனஸ்கிரிப்ட் இது பேர். இதுலேருந்து மொழிபெயர்த்துருக்கிறாங்க. அப்போது இந்த மொழிபெயர்ப்பு வந்து 2nd century ஒரு மொழிபெயர்ப்பு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது நம்பத்தகுந்த மொழி. 3rd century மொழிபெயர்ப்பு கூட கிடைச்சிட்டு, அலெக்சாண்ட்ரியன் மேனுஸ்கிரிப்ட் அது கூட கிடைச்சிட்டு, அது இப்போ வந்து பிரிட்டிஷ் மியூசியத்தில் வச்சுருக்கிறாங்க இங்கிலாண்டில். ஸோ இது பைபிள் சம்பந்தமான சில சரித்திரங்கள் கூட நம்ம ஒரு வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம். இது எப்படி பைபிள் வந்துச்சு, எப்படி எழுதுனாங்க, என்ன எழுதுங்கிறதெல்லாம். ஏன்னா அதில் கூட நம்ம பண்ணணும். அதான் மொழிபெயர்ப்பு நம்ம ரெஃபர் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இது 2nd century மொழிபெயர்ப்பு இருக்கும்போது, அது மட்டும் இல்லை 16th century மொழிபெயர்ப்பு இங்கு தமிழ் இல்லை, ஆனால் 16th century இங்கிலீஷ் பைபிள் எடுத்து படிச்சிங்கன்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் படிச்சிங்கன்னா, அதில் கூட எகைன் போட்டிருக்கிறாங்க, அதில் கூட சரியாக மொழிபெயர்த்துருக்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த எகைன்ற வார்த்தை தமிழில் மொழிபெயர்க்கப்படும். அப்போ அந்த மறுபடியும்ன்ற வார்த்தை வராதனால என்ன ஆயிருக்குறோம் நம்மளுக்கு, ஒரு வேளை குழந்தையாக பிறக்கும் போது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இது எப்போன்னா, அவரை 3rd மறித்து அவர் உயிரடையும் போது தேவதூதர்கள் யாவரும் என்ன பண்ணவர் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ நம்ம ஜீசஸ் தொழுது கொள்ளணும் வேண்டாம், கண்டிப்பாக தொழுது கொள்ளணும் இல்லைங்களா? அதனால தான் இயேசு அதை பற்றி பேசும்போது, பிதாவை கனம் பண்ணுகிறது போலவே குமாரனையும் கனம் பண்ணணும் இல்லைங்களா? அப்போது கர்த்தரே இயேசுவையும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய கட்டளை. அது நம்ம கட்டளை இல்லை, தேவனுடைய கட்டளையாது. தேவ தூதர்களே தொடர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். ஆக இந்த இடத்துல நம்ம படிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு ஆர்டர் கூட கொடுக்குறோம். அப்போ பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிறது ஒரு சம்பந்தம். 1 Corinthians 11:3. அது வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி அப்போஸ்தலர் பவுல்ட்ட எழுதினார் அப்படின்னா, இது தம்முடைய சொந்த ஜனங்களுக்காக எழுதிட்டார். அதான் சொன்னார், கடைசி காலங்களில் தம்முடைய குமாரன் மூலம் வெளிப்படுத்துறார். யாருக்காக அப்படி எழுத முடியும்னா, தன்னுடைய ஜனங்களுக்கு தான் அப்படி எழுத முடியும், வேற ஜனங்களுக்கு எழுத முடியாது. அது வரல, அது மொழிபெயர்ப்பு வந்தது. அதாவது இந்த இடத்துல அப்போஸ்தலனாக பவுல் எழுதிய நிருபங்கள் அப்படிங்கிறதுக்கு சரியான சாட்சிகள் இல்லை. ஆனால் எழுதப்பட்ட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மற்ற நிருபங்கள் கூட ஒத்துப்போகுது. அதே ஒரு ஸ்டைல் அந்த ரைட்டிங் உறுதிப்படுத்தலாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா தேவன் மேலும் எல்லாம் ஓவர் ரூல் பண்றாங்க. பைபிள் எழுதும் போது அதே மாதிரி தான் நம்ம விசுவாசிக்காக தப்பு இல்லை. ஏன்னா வந்து எபிரேயர் நிருபம் வந்து அந்த எழுதப்பட்ட ஸ்டைல் எல்லாம் அப்போ சொல்ற பவுல் தான் ஆராய்ச்சியில் ரொம்ப கிளீனாக கொடுக்குறாங்க, ரொம்ப கிளீனாக கொடுக்குறாங்க. ஆனால் இது ஆரம்பத்தில் வந்து இது இந்த பைபிள் எடிட் பண்ணுது. பைபிள் எடிட் பண்ணும்போது கண்டிப்பாக யாருடைய மேற்பார்வை, மனுஷங்க தான் செஞ்சுருக்கிறாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் யாருடைய மேற்பார்வை இல்லை, அவருடைய அவர் தான் பண்ண முடியும். வேறு யார் வந்து மனுஷங்கள் மூலம் தான் செய்ய முடியும். மனுஷங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை மனுஷங்கள் வச்சு தான் செய்ய முடியும். கடவுள் நேரடியாக சொன்னால் புரியாது. அதனால தான் தேவன் பண்ணிக்கிறான். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அது உங்களுக்கு சொன்னேன். பைபிள் எழுதப்பட்ட முறை, பைபிள் நான் உங்களுக்கு வேணால் 2 வாரத்தில் வேணும் ஒரு பைபிள் எங்கிட்ட இருக்குதுங்க, நல்ல இவ்வளோ பெரிய பைபிள் இருக்கு எடுத்து வரேன். அது வந்து 1611 எழுதப்பட்ட பைபிள். அது சில அதில் கொடுத்துருக்குறாங்க பின்னாடி அப்பெண்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி எழுதப்பட்டது என்ன இதுன்றதெல்லாம். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மொழிகளும் இருக்கிற இலக்கணத்துலேருந்து எல்லா இதில் வந்துருக்குறது. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில் ஸ்டடி நம்ம பண்ணணும். சரி, இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். திருப்பி வந்து அங்கே அப்போ சொன்னாங்க பவுல் ஒரு ஆர்டர் கொடுக்குறார். என்ன ஒரு ஆர்டர்னா, 1 Corinthians 11:3.
அப்போ
நீங்க ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், அது நான் விரும்புகிறேன். அப்போ சொல்ல போக சொல்றேன், என்ன ஒரு ஒரு உண்மை சீஷருடைய வீட்டில், இது உலகத்தாருடைய வீடு பற்றி பேசுறதில்ல. ஒரு உண்மை சத்தியத்தில் இருக்கிறது ஒரு குடும்பத்தில். ஒரு ஸ்திரீக்கு தலைவர் யார்? புருஷனுக்கு தலைவர் யார்? கிறிஸ்து. கிறிஸ்துவனுடைய தலைவர் யார்? தேவன் தலையாக இருக்கிறார். இன்னொரு விஷயத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ கிறிஸ்துக்கு மேல யார் இருக்கிறார் அப்படிங்கிறாரு? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற விஷயம் நம்மளுக்கு புரியும். அப்போ உண்மை கிறிஸ்தவர்கள் அல்லது உண்மை சீஷருடைய வீட்டில் எந்த ஒரு மெத்தட் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போது ஸ்திரீகள் சொல்ல முடியாது, இந்த மாதிரி என் புருஷன் எனக்கு அன்பே காமிக்கிறதில்லை, எப்போது என்னை திட்டிருக்கிறாரு அவர் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்டில் யார் செய்யணும்? ஸ்திரீ தான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்டில் புருஷன் எடுத்துல அன்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக புருஷன் என்ன பண்ணிடுவார்? அது மட்டும் இல்லை, ஏன் அப்படி சொல்லிக்கிறேன்னா, புருஷன் யார் கடையாளமாக இருக்கிறாரு? கிறிஸ்துக்கு. ஸ்திரீ வந்து சபைக்கு அடையாளம். அப்போ சபை வந்து கிறிஸ்துக்கு என்ன பண்ண முடியாது? போதகம் பண்ண முடியாது இல்லைங்களா? அது எக்காலத்திலும் முடியாது. அதே போல் கிறிஸ்து தேவனுக்கு என்ன பண்ண முடியாது? அவர் விரும்புறதும் இல்லை, அந்த மாதிரி செய்கிறதும் இல்லை. அதே போல தான் ஒரு உண்மை கிறிஸ்துவோடைய வீட்டில் இருக்கணுன்ற அந்த மெத்தடு, அந்த விஷயத்தை நீங்கள் அறிய வேண்டும் சொல்லி நானே விரும்புவேன். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எல்லா வீட்டிலுடைய கண்ட்ரோல் யார் வீட்டில் இருக்கோம்? எல்லாம் பெரிய சாயத்தில் நாங்கள் நல்லா இருப்போம் சொல்லிக்கோம். எல்லாம் பீரா சாய் ஒரு ஒரு 10 ரூபாய் யாராவது கடன் கேட்டால் கூட என்ன சார் கொடுக்க முடியாது. கொஞ்சம் இருக்கும் அந்த பக்கம் போயிட்டு வரேன்ட்டு அவர் போயிட்டு வரேன் இல்லைங்களா? இந்த ஒரு வசனத்தின்படி நான் சொல்லிட்டேன், நடக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சரி, இன்னொரு வசனம் படிக்கல, 1 கொரிந்தியர் 3:23. ஆமா, அப்போ நம்மள யாருடையவர்கள் அதை சொல்றாரு? நம்மள கிறிஸ்து உடையவர்கள். ஆனா கிறிஸ்து யாருடையவராக இருக்கிறார்? தேவன். இந்த ஒரு விஷயத்தை நம்ம, அப்போ கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ நம்ம இந்த இவ்வளவு ஆராய்ச்சிகள் நம்ம செஞ்சு பார்க்கும் போது நம்முடைய கர்த்தர் இயேசு இருக்கிறாரு, அதற்கு மேல யார் இருக்கிறாரு? பிதாவாகிய இருக்கிறார். ஒரே ஒருத்தர் தான், வேற யாருமே ஜீசஸ் மேல கிடையாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஆணித்தரமாக நம்ம பார்க்கணும். ஆனா திருத்தம உபதேசத்துக்காக காண்பிக்கப்படக்கூடிய சில வசனங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணது, ஜனங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறது. அதனால்தான் அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு உபதேசம் இருக்கிறது. யோவான் 1:1-2. காண்பிக்கப்படுகிற வசனம் திருத்துவதுக்கு பாத்தீங்களா, அந்த அந்த வார்த்தை தான் யாரு? தேவன் அப்படின்னு சொல்லி போராடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். முதலாவது அந்த வார்த்தை நம்ம எடுத்த வாக்கிய எடுத்துக்கல, ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு சொல்லும் போது வார்த்தை என்பது யாரு? ஜீசஸ் இல்லைங்களா? அது என்ன சந்தேகம் இல்லை. அப்போ ஜீசஸ்க்கு என்ன இருக்குதுன்னு சொல்றாருங்க, ஆதியிலே ஒரு ஆதி இருக்கிறது. இன் தி பிகினிங் வாஸ் வேர்ட், அதுங்களா? ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தது. அதில் எந்த தமிழ்ல ப்ராப்ளமே வருதுல்ல. அப்புறம் அந்த வார்த்தை யாருக்கிட்ட இருந்துச்சாலும், இது கூட நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது அவர் அருகே நான் இருந்தேன் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவும் ஓகே. ஆனா அந்த வார்த்தை எப்படி இருக்குது? தேவனாக இருக்குது. அப்போ இங்கதான் குளறுபடி, இந்த இந்த இடத்துல வரும்போது தான் நம்மளுக்கு தன்னது. அப்ப இது எப்படி நம்ம புரிந்து கொள்வது? ஒருவேளை பிதாவா குமாரன், பிதாவா வார்த்தை, வார்த்தை தான் பிதாவா, எல்லாம் எழுந்துட்டு போயிடலாமா அப்படின்னாக்கா? அது முடியாது. ஏன்னா இந்த வசனத்தினுடைய மற்ற வசனங்கள் இதுக்கு ஒத்து வருதில்லை. அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவுக்கு ஒரு ஆதி அல்லது ஒரு துவக்கம் இருந்தது. அதனால தான் சொன்னாரு, தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியமானவர், ஆதியமாயிருக்கிற ஆமென் என்பவர். ஆனா பிதாவாகி தேவன் பத்தி நம்ம எப்படி படிக்கிறோம்? தேவனுக்கு என்ன இல்லைங்க? ஆதியும் இல்ல, அந்தமும் இல்லை, ஆதி அந்தம் இல்லாத ஏக சக்கராதிபதி அப்படி நம்ம படிக்கிறோம். அதாவது சங்கீதம் 90:2 நம்ம படிக்கலாம்.
பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீ பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும்,
நீரே அனாதியாய் அப்படின்னா ஆதி அனாதி. அனாதின்னு என்ன? எந்த விதமான ஆரம்பம் இல்லை, அது அனாதி. அது இங்கிலீஷ் படிச்சது ரொம்ப தெளிவாக புரியும். பிஃபோர் த மவுண்டன்ஸ் வேர் பார்ன் ஆர் யூ பிராட் ஃபோர் த எர்த் அந்த வேர்ல்ட், உலகத்தையும் உண்டா மலைகளையும் உண்டாக்குவதற்கு முன்பும் ஃப்ரம் எவர் லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங், அந்த வேர்டு வந்து வரும் என்றென்றைக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது எவர் லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங் யூ ஆர் த காட் அப்படிங்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது தேவனுக்கு என்ன இல்லைங்க, ஒரு ஆரம்பம் இல்லை ஒரு முடிவும் இல்லை. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அடுத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் அப்படி இருக்கும்போது பிதாவுடைய தேவனுடைய குவாலிட்டி அவர் ஆதியமந்தம் இல்லாதவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசுக்கு என்ன இருக்குது, ஒரு ஆரம்பம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வகையில் கூட ரெண்டு பேருக்குள்ள ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். ஆனாலும் இங்கே திருத்தவத்துக்கு தேவைப்படுறது மூன்று பேர் பற்றி பேசுறது இல்லை, இங்கே கூட ரெண்டு பேர் பற்றி தான் பேசுறது. யாரை பற்றியும், தேவன் பற்றியும் வார்த்தை பற்றியும், ரெண்டு பேர் பற்றி மட்டும் பேசுங்க. அப்படி இருக்கும்போது அங்கே அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தை சர்வ வல்லமை உள்ள பிதாவாக இருந்ததுன்னு எடுத்துக்கொண்டால் அது பொருந்தி வருமா பார்க்கணும் நம்ம. அப்போது இதனுடைய அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா வேறு எந்த கதையும் நம்ம சொல்ல முடியாது, பைபிளில் தான் வசனம் காமிக்கணும் இல்லைங்களா. அப்போ பைபிள் என்ன வசனம் காமிக்கணும், அதான் ஏசாயா சொன்னார், வசன கர்த்தருடைய புஸ்தகத்தை நீங்கள் தேடி வாசியுங்கள் அப்படிங்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தினுடைய அர்த்தம் ரொம்ப சுலபமாக இருக்குதுங்க. பைபிளோட டிக்ஷனரி பைபிள் தாங்கிறதுக்கு இந்த வசனங்கள் ரொம்ப, ஆனால் இது கண்ணுக்கே புலப்படுறதில்லை. நிறைய டைம் நம்ம படிக்கிறோம் ஆனால் அர்த்தங்கள் புரியுறதே இல்லை, வெளிச்சி கிடைக்கிறது இல்லை. அப்போ இப்போ நம்ம படிக்கலாம் எபிரேயர் 1:6 படிங்க, 6:7-8 ஆகும்.
மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார்.
ஆமா, இது எப்போ மரித்து உயிர் தெழும் போது இல்லைங்களா, தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்புறம்
தேவ தூதரை குறித்தோ,
ஆனா தூதர்களை குறித்து எப்படி சொல்லிக்கிறாரு,
தம்முடைய தூதர்களை காட்சிகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார்.
ஆனா தூதர்களை யாரும் வணங்கக்கூடாது, தூதர்களை தேவன் எப்படி பண்ணிக்கிறாரு, காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் ஊழியக்காரரை அப்படிங்கிறார். ஆனால் ஜீசஸ் வந்து மனித உயிர்த்து மகிமையடைந்த பின்பு தேவ தூதர்கள் கூட அவரை தொழுது கொள்ளணும். ஆனால் தேவ தூதரை யாரும் என்ன பண்ணக்கூடாது, தொழுது கொள்ளவே கூடாது. அதனால தான் யோவனில் கூட வெளிப்படுத்தல நம்ம படிக்கிறோம், யோவன் அந்த தரிசனங்களை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியம் ஆகிட்டு அந்த தூதனுடைய காலில் விழுங்குறதுக்கு போகும்போது தூதன் என்ன சொன்னார், ஆ நீ இப்படி சரியாக படிக்க பார், நானும் உன்ன மாதிரி ஒரு வேலைக்காரன் அப்படின்ட்டார். அப்போ தூதர்கள் அப்படி பண்ணல தேவன், காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும். அது நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்க கொடுத்துக்கிறேன். காற்றுகள் என்று சொல்லும் போது அவர்கள் வந்து ரொம்ப சுலபமாக பயணம் செய்வதற்கும், அக்னி ஜுவாலைகள் என்று சொல்லும் போது அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் பாடி மேலே போக போக அதிக வெப்பம் இருக்குது, அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி உள்ள உடல், அதான் வந்து அக்னி ஜுவாலைகளாகவும் அவர்களை படைத்திருக்கிறார்.
ஆனால்
தன்னுடைய குமாரனை நோக்கி எப்படி சொல்றாரு, தேவனே அப்படிங்கிறார். குமாரனை நோக்கி எப்படி கூப்பிடுறாரு, அதனால தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்களா, இதாவே குமாரனை பார்த்து என்ன சொல்றாரு, அப்ப ரெண்டு பேரும் சமம் தானே, ரெண்டு பேரும் ஒண்ணு தானே அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த விஷயத்த நம்ம எப்போ தேவனே கூப்பிடுறாருன்னா, கர்த்தராக இயேசு உலகத்தில் வந்து தன் தேவனுடைய சித்தத்தை முழுமையுமாக நிறைவேற்றின பின்பு அவர் மறித்து யார் அவரை உயிர் தெழுப்பினார், அவர் எந்த விதவகை தேவன் அவரை உயிர் தெழுப்பினார். அப்போ உயிர் தெழுப்பின பின்பு தம்முடைய குமாரனை நோக்கி அவர் என்ன சொல்றாரு, தேவனே. அப்போ தேவனுடைய இன்னைக்கு இன்னும் நம்மளுக்கு அப்பா அறிமுகம் இல்லைங்க, அதனால தான் நமக்கு தெரியுமா நினைக்குது, அவருடைய தயாள குணம், அவருடைய பெருந்தன்மை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் இன்னும் நம்மளுக்கு புரியுறதில்லை. இன்னைக்கு அந்த கடவுளே கொடூரமான கடவுளாக பிசாசு சித்தரிச்சிருக்கிறார், ஜனங்க முன்னாடி ஜனங்கள் எல்லாம் போட்டு வறுத்து எடுக்கிற மாதிரி அப்படி காமிச்சிருக்கிறான். அந்த பிதா பற்றி நம்ம அடுத்த வாரம் படிக்க போகிற அவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர், இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம் தம்முடைய மகனையே அவர் எப்படி கூப்பிடுறாரு, காட் கூப்பிடுறார், காட் அப்படிங்கிறார். சரி, தொடர்ந்து வாசிங்க. ஆமாம், உங்களுக்கு கர்த்தர் இயேசுக்கு தேவன் ராஜ்யம் கொடுக்க போறாரு, அது என்றென்றைக்கும் இருக்கும். அப்புறம் ஆமா, நீங்க நீதி தவிர எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஆமா, இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்த போது கூட நீங்க எப்படி இருந்தீங்க, ஜீசஸ் எப்படி இருந்தார், நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம அவருடைய சீசன் இருக்கும் போது நம்ம கூட என்ன பண்ணணும், முடிந்தளவுக்கு போராடணும். ஏன்னா பாவ சரீரத்தை வச்சுட்டு இந்த மாதிரி சாயல் அடைவதற்கு ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் நம்ம போராடணும், நீதியை தான் செய்யணும், அக்கிரமத்தை வெறுக்கணும், அது கர்த்தருடைய சாயல். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் பாத்தீங்களா. அப்ப ஜீசஸ் பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றாரு, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, ஜீசஸ் கூட தேவன் தான், பிதாவே சொல்றார், தம்முடைய மகன் பார்த்து காட் கூப்பிடுறாரு. ஆனா தேவனாக இருந்தாலும் கூட உங்களுக்கு மேல யார் இருக்கிறாரு? ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். அப்படின்னா உங்களுக்கு கூட யார் இருக்கிறார்? ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிக்கிறார் உங்களை? தூதர்களுக்கு மேல உங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணிட்டாருன்னா, அதாவது பெரிய ஒரு பதவியில, பெரிய ஒரு அதிகாரத்துல, அதாவது ஜீசஸ் மறித்து உயிர்த்தல் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது, வேற எந்த தூதர் கிடையாது. அதான் உங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த வசனம் நம்ம படிக்கும் போது இங்க நம்மளுக்கு புரியுது, தேவன் இருக்கிறார் நம்முடைய கர்த்தராக இயேசு, ஆனாலும் அவருக்கு மேல யார் இருக்கிறாரு? ஒரு தேவன் இருக்கு. ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கு. இது வந்து அப்போஸ்தலர் பவுலுக்கு எழுதும் போது எங்கிருந்து எடுத்துட்டு, சங்கீதம் 45:7 எடுத்துட்டு, அவரு சொந்த பேச்சு பேசுறது இல்லை. ஏன்னா பரலோகத்தின் விஷயங்கள் சொந்த பேச்சு பேச முடியாது மனுஷங்க. சங்கீதம் 45:7 மிகப்பெரிய சத்தியத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு தேவனாக இருக்கிறாரு, ஆனா அவருக்கு மேல் அவருக்கு அவருடைய தேவன் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? இது எப்படி சொல்லலாம்? ஒரு உதாரணம் மூலம் விளக்கிடலாம். இப்ப உதாரணமா ஒரு சிங்கம் ஒரு குட்டி போட, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சிங்கக்குடி தானே சொல்லுவோம், பூனைக்குடி சொல்லுவோமா? அப்ப தேவனுக்கு ஒரு மகன் என்ன, அவர் யாரு இல்ல? தேவனுக்கு மகன் இருக்கா, அவரு கூட யாரு தான்? தேவன் தான் இல்லைங்களா? தேவகுமார் நம்ம சொல்றோம். தேவனுக்கு தேவன் ஒரு குட்டி போட்டா அதுக்கு என்ன பேரு? சிங்கத்து குட்டி போட்டா சிங்கம், தேவன் குட்டி போட்டா தேவனுக்கு கத்திரா இயேசு கூட தேவன், தேவன் தான் இல்லைங்களா? ஏன்னா அவருடைய மகனா இருக்கும் போது அவர் தேவனா இருக்கிறாருன்றதுல எந்த விதமான முரண்பாடு இல்ல. ஆனா இவர் தான் சர்வபலமுள்ள தேவன் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, ஆர்கியூ பண்ண முடியாது. ஆனா மாறாக தேவனுடைய மகனாக இருக்கிறதுனால அவர் கூட தேவன் தான் அப்படிங்கிறது வேதத்தில் பார்க்கறதுக்கு தான் வசனங்கள் முரண்பாடாக தெரியும். ஆனா நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எந்த விதமான குளறுபடி இருக்கவே இருக்காது. ஏன்னா தேவனுடைய சத்தியம் அப்படிப்பட்டது. அப்ப தேவனுடைய ஒரே பேரான குமாரனா, குமாரன் தேவனாக இருப்பதில் எந்த விதமும். இப்போ உதாரணமா ராஜாவுடைய மகன் என்ன ஆகிடுவாரு? அப்ப தேவனுடைய மகன் அதுக்கு எந்த விதமா? அப்படி இருக்கும்போது ஈசு கூட ஒரு தேவன் தான். அது நீங்க கிரீக் மொழி டைக்ளாக்ல நம்ம பார்த்தோம்னா, ஒரிஜினல் கிரீக் இங்கிலீஷ் நம்ம ரெஃபர் பண்ணும் போது அங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னா, இன் த பிகினிங் வாஸ் வேர்ட், அப்புறம் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னா, த வேர்ட் வாஸ் வித் த காட் போடுறாங்க, த காட் போடுறாங்க. அப்ப த காட்னு என்ன அர்த்தம்? அவரு தான் கடவுள், வேற யாருமே கிடையாது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது எப்படி போறோம்னா, த வேர்ட் வாஸ் ஏ காட் அப்படி போடுறோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம மொழி இந்த மொழிபெயர்ப்பு மட்டும் இல்லை, அந்த ஒரிஜினல் ட்ரான்ஸ்லேஷன்ல போகும்போது ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது நிறைய பேர் தெரியும், பைபிள் காலேஜ் போறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் படிக்கிறாங்க கண்டிப்பாக. டைக்கிலாம் படிக்காமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக படிக்கிறாங்க, ஆனால் வெளியில் சொல்றது இல்லை, அது ஏன் தெரியல. சரி, அப்படி இருக்கும்போது இந்த வசனங்கள் மூலம் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இயேசு மேல், இயேசுக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறார். இது பற்றி கர்த்தர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு எப்படி சொல்றாருன்னா, யோவான் 20:17
இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார்.
இங்க வந்து அவர் மரித்து உயிர்த்து அந்த ஸ்திரீகளுக்கு காட்சியளிக்கும் போது மரியாதை இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, விடக்கூடாது, பிடிச்சிடலாம், விட்ட ஓடிடுவாருன்னு சொல்லிட்டு அவரை பிடிக்கிறதுக்கு போறோம். அப்போ ஜீசஸ் என்ன பண்ணிட்டாரு? நீ என்ன தொட வேண்டாம் அப்படி சொல்றாரு. அப்போ நீ அதாவது அப்படின்னு என்னன்னா, என்ன நீ பிடிச்சி நிறுத்தணும்னு நீ நினைக்க வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் அப்புறம் பார்த்தாக்கா தோமா கிட்ட என்ன சொன்னார், நீ கையெல்லாம் போட்டு பாருனார். இங்க தொடாதேன்னு சொல்லிக்கிறார், அங்க வந்து என்ன சொல்றாரு, நீ கை போட்டே பாரு. அப்ப இந்த என்னுடைய விஷயம் என்னன்னா, நீ என்னை பிடிச்சிங்க நிறுத்தணும்னு நீ நினைக்க வேண்டாம், நான் எங்க போக வேண்டியது இருக்குது. ஆமா, அதான் சொல்றாரு, நீ போய் இன்னொரு வாசம் பசங்க வாசிங்க சார், நீ என் சகோதரர் இடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும். அப்போ நான் ஏறி போகிறேன் என்று அவர்கள் சொல்லு அப்படிங்கிற. அப்போ இங்க என்ன சத்தியம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இதனுடைய கருப்பொருள் என்னன்னா, கர்த்தரே இயேசுனுடைய பிதாதா யாருடைய பிதா? கர்த்தரே இயேசுனுடைய தேவன் தான் யாருடைய தேவன்? நம்மளுடைய தேவன். அதனால நம்ம சுலபமா பண்ணு. அப்போ கர்த்தரே இயேசு நம்மளும் யார்? அப்போ ரெண்டு பேருக்கு ஒரே அப்பா தான். அப்போ இயேசு நம்மளுக்கு யாரு இல்லைங்களா? எத்தனாவது சகோதரர்? முதல், மூத்த மற்றும் முதல் இல்லைங்களா? அவருக்கு யாரும் அண்ணன் இருக்காங்களா? அவர் தான் இருக்கிறது எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் அவர் தான். அப்ப யாரு? அதனாலதான் அந்த வசனத்தில் நீங்க பாருங்க, ஜீசஸ் எவ்வளவு எம்பசைஸ் பண்ணி பேசியிருக்காரு. நீ யாருக்கிட்ட போய் சொல்லு, நீ என் சகோதரர்கிட்ட சகோதரர். அப்ப சீசன்ல பார்த்து எப்படி கூப்பிடுறாரு? சகோதரர்கள். அப்போ அங்க நம்ம படிக்கிறோம், பரமபிதா அப்படி நம்ம எடுத்துக்கொண்டா பரமபிதா நம்மளை பார்த்து சகோதரர் சொல்லுவார. பிதானா யாரு? அப்பா. அப்பா தன்னுடைய குழந்தைகளை பார்த்து பிரதர்னு கூப்பிடுவார. இப்ப நான் என் பையனை பார்த்தாலும் பிரதர்னு சொல்ல முடியும். எங்க மகன் என்னை பார்த்தாலும் பிரதர் பிரதர் சொல்லுவாரான். அது சொன்னா நல்லா இருக்கும், அப்படி சொல்லவே முடியாது இல்லைங்களா? அது வந்து அது செட்டாகாது. ஜீசஸ் பார்த்து நம்ம அப்பாவுக்கு சொல்ல முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இந்த சக்திகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம். நீ என் சகோதரத்திற்கு போய், என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவின் எந்த அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரே அப்பாரா. அப்படி இருக்கும்போது கர்த்தரே இயேசு நம்மளுக்கு யாரு அப்படின்னா, நம்மளுடைய மூத்த சகோதரர். இன்னும் கொஞ்சம் நல்லா தமிழ்ல, கொஞ்சம் தமிழ்ல சொன்ன மூத்த சகோதரர்ன்ற அந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் மாத்தணும். ஆமா, கரெக்ட். ஆமா, நம்மளுடைய பெரிய அண்ணா, நம்மளுடைய மூத்த அண்ணா. ஆனா எப்படி வழிநடத்திட்டு வர்றாரு ஜனங்களை, அது கூட நம்ம பார்க்கணும். அப்ப நம்முடைய மூத்த அண்ணா, அப்ப இயேசு அப்பா சொல்லாமா? சொல்ல முடியாதுங்க. சொன்னதா இங்க வசனத்தின் படியான சத்தியம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆளுக்கு அநேக பேர் ஏசப்பா 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 சொல்றாரு. அப்படி கண்ணு தண்ணி கூட ஏசப்பா அப்படின்னு, ஒரு தும்மல் கூட ஏசப்பா அப்படின்னு. ஏசப்பா ஏசு அண்ணா, ஏசு அண்ணா, அது கரெக்ட். அந்த உறவு முறை ரொம்ப கரெக்டான உறவு முறை. உறவு முறை பசங்க நமக்கு எவ்வளோ தெரியலையே இல்லைங்களா? பாருங்க. அப்போ இன்னும் கூட நான் உங்களுக்கு இன்னும் கூட வசனங்கள் காமிக்கிறேன். வசனங்களை நம்ம படிக்கலாம். ஜீசஸ் நம்மளுடைய அண்ணனுக்கு இன்னொரு வசனம் காமிக்கிறேன். எபிரேயர் 2:11.
எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள்.
ஆமா, பரிசுத்த செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும். பரிசுத்தம் செய்கிறவர் யாரு? இயேசு. பரிசுத்த செய்யப்படுகிறவர் யாரு? சீசர். நாம யாவரும் ஒருவராலே, அந்த ஒருவர் யாரு? பிதாவாகணும். அதனாலதான் அடுத்த வசனத்துல படிக்கும், இத நிமித்தம் இதனாலதான் நம்ம எல்லாரும் ஒருத்தரால், ஜீசஸ் கூட ஒருத்தரால் உண்டாக்கி இருக்கிறாரு, அவர்னால்தான் நம்ம கூட உண்டா இருக்கிறோம். இது நிமித்தம் அவர் நம்மளை பார்த்து என்னன்னு கூப்பிடுறதுக்கு வெட்கப்படுறது இல்ல. சகோதரர் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படாமல் நம்ம எல்லாத்தையும் தம்பிகளே கூப்பிடுறார். நம்ம சொல்ல தாராளம், ஏன்னா அண்ணா அண்ணா தான் சொல்ல முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது அவர் நம்மளை தம்பி சொல்லும் போது நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம அண்ணா தான் சொல்ல முடியும் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, வெட்கப்படாமல் அப்படிங்கிறார். அப்ப ஏன் வேற அதுல என்ன வெட்க இருக்குது சரிங்களா? ஒரு அங்க ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கும். என்ன வெட்கனா, இப்போ ஆதாமே தேவன் சிருஷ்டி பண்ணும்போது யாருடைய சாயல் இருந்தார்? தேவனுடைய சாயல் இருந்தார். ஆனா கொஞ்ச நாள்ல யாருடைய சாயலுக்கு மாறிட்டார்? ஆதாம் விழுந்து போனதுக்கு அப்புறம் பிசாசுடைய சாயலுக்கு மாறிட்டார். இன்னைக்கு ஆதாமுடைய சந்ததி இருக்கிறோம் நம்ம, எல்லாம் கூட்ட கூட்டமா இருக்கிறோம். ஆண்கள் பெண்கள் பெண் நம்ம எல்லாம் யாருடைய சாயல் இருக்கிறோம் சொல்லுங்க? நம்ம எல்லாம் பிசாசுடைய சாயல தருகிறோம். எப்படி? பொய் பேசும்போது, பொறாமை படும் போது, வஞ்சனை வரும்போது, வயிற்றுச்சல் ஆகும்போது, கோபப்படும் போது, கெட்டவர்த்தை பேசும்போது, இதெல்லாம் யாருடைய சாயல்? தேவ சாயலா? இதெல்லாம் பிசாசுடைய சாயல் ஆயிட்டு. அப்போ ஜீசஸ் என்ன சாயல் இருக்கிறாரு? தேவனுடைய சாயல் இருக்கிறார். இப்போ அந்த சாயல் நம்ம அண்ணா அந்த சாயல் இருக்கிறாரு, தம்பிகள்லாம் பிசாசுடைய சாயல் இருக்கிறாரு. அப்ப இவங்களை பார்த்து கூப்பிட என்னுடைய தம்பிங்கன்னு சொல்றதுல வெக்க வரணுமா? வரக்கூடாது, கண்டிப்பா வரணும் இல்லைங்களா? இப்ப சில பேர் வந்து பைத்தியக்காரங்களும் ரோட்ல சுத்திட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க. அவர் மேல அந்த அண்ணன் தம்பி அவங்க அவரை பார்க்கும்போது நம்ம கிட்ட ரொம்ப பெருமையை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. இதனுடைய அண்ணன் பாருங்க அப்படின்னு பண்ண வைப்பாரு. அவர் என்ன ஓடி ஒளிஞ்சிருவார், அவர் கௌரவ குறைச்சலாம் நினைப்பாரு, கண்டிப்பா நினைப்பாரு. அது போல தான் ஜீசஸ் நம்மளுக்கும் அவருக்கும் கணக்கு பண்ணி பாருங்க, அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தர், அவர் எப்படிப்பட்ட மேன்மையானவர். தேவனுடைய சித்தத்தை எந்த ஒரு துல்லியமாக நிறைவேற்றி முடித்தார் இந்த உலகத்தில். அதான் ஒரு வார்த்தை மீறினாரா. இன்னைக்கு நம்ம படிக்கிறோம், எல்லாம் கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் உலகத்தில் போய் எப்படி வாழ்கிறோம் நம்ம மனசாட்சிக்கே நம்மளுக்கு தெரியும். எத்தனை முறை நம்ம விழுந்து போயிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த பைத்தியக்காரன மாதிரி தான் இருக்கிறோம், பக்கத்தில் வந்தால் ஒரே நாத்தம். அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை ஜீசஸ் எப்படி கூப்பிடுறாரம்மா பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள அண்ணாவாக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளே கொடுக்குறார். எவ்வளோ சத்தியத்தில் நம்மளை வழி நடத்துகிறார் சகோதர சகோதரி, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ இங்கே நம்முடைய கர்த்தரே இயேசு நேற்று கூட விழுப்புரத்தில் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பிறகு சொன்னார், அப்போ தாயாகவும் தந்தையாகவும் இருக்குதா சொல்கிறாரு, அது என்ன கே? ஆமாம், தாயாகவும் தந்தையாகவும் கொடுக்குறார். அது அடுத்த வசனத்தில் நீங்கள் படித்தா புரியல. அப்போ நம்ம சகோதரர்னால கூட நம்மளை எந்த லெவல்ல இருந்து பாக்குறாரு, வழி நடத்துறாரு. ஒரு அண்ணாவாக, ஒரு அப்பாவாக இல்லைங்களா, தாயாக அல்லது ஒரு தந்தையாக வழி நடத்துற. நீங்க அது எக்ஸாம்பிள் நம்ம உலகத்திலே எடுத்துக்கலாம். ஏசப்பா சொல்ல முடியாது, ஏசம்மா தான் சொல்ல. ஏன்னா அந்த ஒரு தாயை போல வழி நடத்துற வழிய உண்மையிலே தாயா அப்படி கிடையாது. உண்மை நிஜமான தாய் இல்லை, ஆனா நிஜமான அண்ணா, நிஜமான அண்ணா, ஆனா நிஜமான தாயா அப்படி சொல்ல முடியுங்களா? அப்படி சொல்ல முடியும். தாய் தாய் எப்படி தன்னுடைய குழந்தைகளை வழி நடத்துறா, அது மாதிரி காப்பாத்துறாரு, அது மாதிரி தான் காப்பாத்துறாரு தவிர மற்றபடி நிஜமாகவே தகையாக நிஜமாக அவர் யார் நம்மளுடைய உறவு, இதை நம்ம மறக்க முடியுமா? மறக்கவே முடியாதுங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சிடுவீங்க. ஏன்னா இப்போ ஒரு குடும்பத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம், இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு குழந்தையிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க, எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ரெண்டு குழந்தைன்றது ரொம்ப அபூர்வம், அது இன்றைக்கி அவங்க பண்ணுறதில்ல. அமெரிக்கா ஆப்பிரிக்கா அந்த ஐரோப்பிய தேசங்கள்லாம் பார்த்தாக்கா குழந்தைகளே அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் காலங்களுக்கு முன்பாக நம்ம இந்திய நாட்டிலேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு ஒரு குடும்பத்தில் எத்தனை குழந்தைங்க, மினிமம் ஒரு டஜனாவது இருக்கும். உண்மையே இல்லைங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கே தெரியுங்க. 87 நானே கூட வந்து ஒரு இடத்துல வேலை செய்யும் போது ஒரு வீட்டில் ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் 16வது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அந்த அம்மா வருதுங்க. அதனுடைய மகளும் மாசமாக வருது, அந்த அம்மாவும் மாசமாக வர்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு. அப்போ 16 குழந்தைகள் வந்து அவருக்கு இருக்குதுங்க. அப்போ நினைச்சு ஒரு ஃபுட்பால் டீமில் 15, அப்புறம் ஒரு ஸ்பேர் இருக்கிற மாதிரி அவ்வளோ பேர் ஒரு கிராம மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது முதல் பையனுக்கும் கடைசி பையனுக்கும் வயசு நீங்கள் பார்த்தா எவ்வளோ இருக்கும், முதலாவது பையனுக்கு ஒரு 45வது இருக்கும், கடைசி பையனுக்கு ஒரு 5 இல்லைன்னா ஒரு 4 இருக்கும். ஆனால் இவங்க யார், ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இல்லைங்களா. ஆனால் அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா சில குடும்பங்களை நம்ம பார்க்குறோம், அந்த அண்ணன் மூத்தானே என்ன பண்ணுறாரு, எல்லா பொறுப்பையும் அவருக்கு தானே எடுத்துகிட்டு தன்னுடைய தங்கச்சி தம்பிங்களுக்காக தன்னுடைய ஜீவனே விடுறார். நிறைய பேர் அந்த குடும்பத்தில் இருக்குது, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அபூர்வமாக இருக்குது. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவாங்க, தன்னுடைய தம்பி அவங்க படிப்போ அவங்களுடைய கல்யாணம் அவங்களுடைய எல்லாத்துக்காக இல்லைங்களா. அப்போ அந்த அண்ணாவை பார்க்கும்போது அந்த குடும்பம் எப்படி பார்க்காங்களே அவரை. அதான் இன்னொரு புரிதல் நேரத்தை பக்கத்தில் இருந்துட்டு விலக கொடுத்தார், அப்பாவுக்கு அப்பாவாகவும் அண்ணனுக்கு அண்ணாவாகவும் அப்படின்னு. அந்த மாதிரி பார்ப்பாங்க அந்த சின்ன பையனுக்கு, நான் 5 பையன், அப்போ அவங்க அண்ணன் எல்லா பொறுப்பெடுத்து இழுத்து போட எல்லாம் செய்யும் போது அவருக்கு என்ன வந்துச்சு இல்லைங்களா, அவர் கூட தனியாக கல்யாணம் முடிச்சு தனி கொடுத்து நம்ம போயிடலாம், இதெல்லாம் இழுத்து போடுறது எனக்கு தலைவிதியம். ஆனால் இது எல்லாம் போட்டு செய்கிறாரு. அப்போ அந்த சின்ன பையன், சின்ன பையன் பசங்க இருக்கும்போது அண்ணன் வீட்டுக்குள்ளே வந்தாருன்னு எப்படி பார்ப்பாரு, ஹலோ அண்ணா எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்பாங்களா, அப்படி கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக. அண்ணன் ஐயோ எவ்வளோ பயபக்தியாக இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு அப்பா ஸ்தானம் கொடுத்து அவங்கள மதிப்பாங்க. அது போல தான் இன்றைக்கி நம்மளுடைய வயசுக்கும் கர்த்தருடைய வயசுக்கும் வித்தியாசம் எடுத்தீங்கன்னா 45 தானே, எத்தனை கோடி ஆண்டுகள் எவ்வளோ மூத்த அண்ணாவாக இருக்கிறோம் உலகத்தின். இன்னைக்கு சீசர்களுக்கு அவர் அண்ணாவாக இருக்கிறாரு, உலகத்தின் ஜனங்களுக்கு அண்ணாவாக இருக்கிறாரா, இருக்கிறாரா, இருக்கிறார். வசனம் இருக்குதா, இருக்குது. வசனம் கூட இருக்குது, மத்தேயு 25:40.
அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் பெரியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார்.
ஆமா, இந்த ஊமை பத்தி நம்ம படிக்க போறோம். செம்மறியாடு வெள்ளாடு, மூன்று அறுவடைகள் வகுப்பு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது யாரை பத்தி பேசணும்? உலகத்தின் ஜனங்கள் பத்தி. அப்ப அந்த உலகத்தின் ஜனங்கள் கர்த்தருடைய சாயலுக்கு வரணும். 1000 வருட அரசாட்சியில் இன்றைக்கு நம்ம வரணும், சபை வரணும், 1000 வருட அரசாட்சியில் உலகத்தின் ஜனங்கள் வரணும். அப்ப அந்த டைம்ல சொல்றாரு, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர்கள் அப்படிங்கிறது. அப்ப ரொம்ப என்னுடைய சின்ன தம்பிங்க ஒண்ணுங்க, உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் யாரம்மா, என்னுடைய சின்ன தம்பிங்க அப்படிங்கிறோம். அப்ப நம்முடைய கர்த்தராக இயேசு அப்போ நமக்கும் உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் எப்படி இருக்கிறார்? ஒரு மூத்த சகோதரராக இருக்கிறார் இல்லைங்களா? மாறாக ஏசு அப்பாவாக இல்லை, ஏசு அப்பான்றவர் வேறொருவர், வேறொரு இயேசு. நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கணுங்க, அவருக்கு ஏசு அப்பான்ற பேர் கொடுக்குதுங்க. அதே போல அவருக்கு ஆவியானவருக்குன்ற பேர் கூட அவர் தங்க. அதனால இப்ப நம்மளுக்கு எதுக்காக எப்படின்னா அவருடைய ஆவியை பெற்றதுனால. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுறாங்களோ அவர்கள் தேவனுடைய, அப்போ தேவனுடைய ஆவி என்னன்னா அது பரிசுத்த ஆவி இருங்க. பரிசுத்தாவில வழிநடத்தப்படுகிற ஜனங்கள் அவங்கள இப்போ இப்போ நம்ம என்ன அவர் கூப்பிடலாம், அப்பா பிதாவே. அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். சரி, அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே நம்முடைய கர்த்தர் இயேசு நம்முடைய மூத்த சகோதரர் என்று அறிந்த பின்பு நெக்ஸ்ட் இன்னும் சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். கிறித்துவ உபதேசத்துக்காக பயன்படுத்துறது ஏசாயா 9:6.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும்.
அப்போ இங்க கூட நம்ம பார்க்கும் போது அங்க வல்லமையுள்ள தேவன் இருக்குது, நித்திய பிதான் இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது இவர் தான் பிதா அப்படின்னு ரொம்ப சுலபமாக எடுத்துக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதனுடைய விஷயம் என்ன? இந்த வசனத்துல சொல்லப்பட்டது கண்டிப்பா அது யாரை பத்தி? நம்முடைய கர்த்தராகிய இயேசு பத்தி, அவருடைய பிறப்பு பத்தி. ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்லயும் நம்ம ஜீசஸுடைய பிறப்புக்காக படிக்கப்படுகிற இந்த வசனம். அப்ப இது என்ன விஷயம் அப்படின்னா, இது இயேசுடைய பேர் இல்லை, இது கர்த்தர் இயேசுக்காக கொடுக்கப்பட்ட சில பதவிகள், டைட்டில்ஸ். டைட்டில்ஸ் என்ன சொல்லணும்? டைட்டில் டைட்டில்னா என்ன அர்த்தம்? பதவிகள் சொல்லாம தலைப்பு இல்லைங்களா? தலைப்பு சில பெயர்கள், அதாவது சொந்த பேர்ல. இது வந்து ஒரு ஒரு கலெக்டர் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பேர் இல்லை, அது ஒரு பதவி இல்லைங்களா? ஒரு 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 பணி, ஒரு வேலை இல்லைங்களா? அது போன்ற அந்த வசனம் தான் இங்கே நம்ம பார்க்கறோம். என்னன்னா கர்த்தராக இயேசு எப்படிப்பட்டவராக அவர் கொடுக்கப்பட்டிருக்காரு உலகத்தில் இல்லைன்னா, அவர் மறித்து உயிரிழந்த பின்பு அவருக்கு அவர் செய்யக்கூடிய பணிகள் வேலைகள் பற்றி என்ன சொல்லிட்டு, முதலாவது என்ன இல்லை நீங்க அதிசயமானவர் அப்படின்னு இங்க கூட மிஸ்டேக் இருக்கு. இங்க கூட அதிசயமானவன் போட்டு கமா போட்டுக்கிறாங்க. சில இடத்துல கமா போட்டு தப்பு பண்றாங்க, சில இடத்துல கமா போடாம தப்பு பண்றாங்க. மொழிபெயர்ப்பு இதெல்லாம் நம்ம பார்க்கணுங்க. அப்போ நீங்க திருவி விளையத்துல நீங்க படிக்கல, ஆட்சி பைபிள் பாருங்க, அந்த மொழிபெயர்ப்பு அவங்க எப்படி செய்யறாங்க, செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவருடைய திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர். பாத்தீங்களா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குதுன்னா ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். தமிழ் எப்படி வரணும் அந்த பைபிள்னா, அதிசயமான ஆலோசனை கர்த்தா அப்படி வரணுங்க. அங்கே அதிசயமானவர்னு போன கமா போட்டுக்கிறாங்க. அப்போ அதிசயமானவர் தனியாயிடுச்சு, ஆலோசனை கர்த்தா தனியாயிடுச்சு. ஆனா அப்படி வர்றதுல ஒரிஜினல் ஒரிஜினல் பைபிள் அப்படி இல்லை. எப்படி இருக்குதுன்னா ஒன்றர்ஃபுல் கவுன்சிலர் பாருங்க, வியக்கத்தகு வியத்தகு ஆலோசகர் அப்படின்னா யாருக்கு ஆலோசகராக கவுன்சிலிங் யாரு கொடுக்குறாருன்னா, இந்த 2000 வருட காலப்பகுதியில் தம்முடைய சபையின் மக்கள் சீசகிக்கு அவருடைய சத்தியத்தை உண்மையாக ஏற்று நடக்கிற ஜனங்களுக்கு அவர் இன்னைக்கு கவுன்சிலராக இருக்கிறார். அவர் மூலமாக தான் இந்த மாதிரியான சத்தியங்கள் நம்மளுக்கு வெளிப்படும். அதான் ஜீசஸ் சொன்னாங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப சபையை வழிநடத்துகிறார், அதாவது மேன்மையான ஆலோசனைகள் சத்தியங்களை கொடுத்து வழிநடத்துறார். அதான் வியக்கத்தகு ஆலோசகர். அப்புறம் வல்லமை உள்ள தேவன் இல்லைங்களா? வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்ல, வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு என்ன இருக்கா, கர்த்தர் தம்முடைய 2 வருகையில இந்த உலகத்தின் மேல எப்படி வரப்போறாரு? ஒரு வல்லமை உள்ள தேவனாக. அதான் நம்ம யோவான் தரிசனத்துல பார்க்கும் போது, இதோ ஒரு பலமுள்ள ஒரு தூதனை வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் அப்படின்னு. அப்ப ஜீசஸ் தம்முடைய 2 வருகையில வல்லமை உள்ள தேவனாக இந்த உலகத்துக்கு வரவர். அப்புறம் இல்ல இல்ல இதுல பாருங்க சார், நித்திய பிதா இல்லைங்களா? அப்ப நித்திய பிதா என்னக்கா என்ன இருக்கும், அப்ப மனுஷனுக்கு நம்மளுக்கு பிதானா அப்பா இல்லைங்களா, நம்மளுக்கு ரெண்டு அப்பா. யார் ரெண்டு அப்பா? முதல் அப்பா யார்? ஆதாம். அவர் மரண பிதா. நம்மளுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கிறாரு? சாகு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதனால அவருக்கு சாகு பிதா. ஆனா ஜீசஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? இரண்டாம் மாதமாக வந்தார். இரண்டாம் மாதமாக வந்து நம்மளுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காரு? அப்ப ஜீவன். ஜீசஸ் சொன்னாங்க, நானே உயிர் தெரிதலும் ஜீவனமாயிருக்கிறேன். அப்போ நித்திய ஜீவனை பெற்று கொடுக்கறதுனால அவருக்கு இன்னொரு டைட்டில் என்ன சொல்லலாம்? நித்திய பிதா. நித்திய ஜீவனை கொடுக்கறதுனால அவர் நித்திய. அப்ப ஜீவன் கொடுக்கறதுனால அவர் ரெண்டென்றைக்கும் நித்திய பிதாவாக இருக்கிறார். அப்புறம் நெக்ஸ்ட், ஜீசஸுடைய ஆயிரம் ஆண்டு சாட்சியில இந்த உலகம் எப்படி இருக்கும்? த பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அவருக்கு தான் நோபல் பிரைஸ் இருக்கிற எல்லா பிரைஸ் கொடுக்க முடியும். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நீங்க அட்ரஸ் எல்லாம் போயிட்டாங்க. சமாதான பிரபு. அப்புறம் அப்படி சமப்பா. ஆக இங்க இந்த ஒரு வசனத்துல கூட கர்த்தரா இயேசு பற்றி நான் ஒரே ரெண்டு மணி நேரம் டாபிக் இருக்குது அந்த ஒரு வசனத்துல. ஆலோசனை கர்த்தனா எப்படி வல்லமுள்ள தேவன். ஆனா ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரி, இப்ப நெக்ஸ்ட் கிறித்துவத்துக்கு ஆதாரமாக கூறப்படும் மற்றொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 14:7-9.
என்னை
கண்டவன் பிதாவை கண்டான். இந்த வசனம் கூட யூஸ் பண்றாங்க இல்லைங்களா? அப்போ பிதாவும் குமாரனும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு வசனம் காமிக்கிறேன். அப்போ இந்த வசனத்தினுடைய உண்மையான ஆதாரம், உண்மையான அர்த்தம் என்ன? அப்ப என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ அவர் கர்த்தரா இயேசு இந்த உலகத்துல பேசும்போது பிதா பற்றியே பேசிட்டு இருந்தார். யோவான் சுவிசேஷத்துல மாத்திரம் 100 முறைக்கு மேலாக சொல்லிக்கிறார், பிதா பிதா பிதா. அப்ப அப்படி இருக்கும்போது சீசர்களுக்கு ரொம்ப குழப்பம் ஆயிடுச்சு. என்ன சார் சும்மா பிதா பிதானே சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது இது என்னென்னமோ போட்டு குழம்புறீங்க. அதுக்கு பதிலாக நீங்க ஒரே வேலை செய்யுங்க, என்ன பிதாவை கொண்டு நம்ம முன்னாடி நிறுத்திடுங்க. அதான் முடிஞ்சு போச்சு. நாங்க அதுக்கப்புறம் கேள்வி கேட்க மாட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சு இல்லைங்களா? ரொம்ப சுலபமா கேட்கறாங்க. அப்ப ஜீசஸ் சொல்றாங்க, நான் இவ்வளவு நாள் அந்த கூட இருந்து கூட உங்களுக்கு என்ன தெரியலையா? அவர் கேட்கும் போது நான் அவரே தான் இதான்ற மாதிரி நம்மளுக்கு தோணு. ஆனா இங்க அந்த வசனத்தினுடைய உண்மை அர்த்தங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்னா ஜீசஸ் அங்க சீசர்களை பார்த்து கண்டிப்பா சிரிச்சிருப்பாரு, என்னப்பா அது முடியாதாப்பா, இதாக உங்களுக்கு நான் காமிக்கவே முடியாதப்பா. அப்படித்தான் அவருடைய சிரிப்பு கண்டிப்பா அவருடைய மனசுல இருந்திருக்கும். ஏன்னா ஜீசஸ் சொன்ன இன்னொரு வசனத்தை கொண்டு வந்தா அது பக்கத்தில் வைங்க. யோவான் 1:18. 5:37. யோவான் 5:37.
பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
நீங்கள் ஒரு காலம் அவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்ல, அவருடைய ரூபத்தை கண்டதும் இல்லை. அப்படி சொல்லும் போது அப்போ பிதாவை பார்த்தவர் யார் தான்? யோவான் 1:18. மனுஷன்ல, மனுஷன்ல தூதர்கள் பார்க்கலாம், தேவனை பார்க்கலாம், ஆனா மனுஷங்கள்ல எந்த மனுஷனும் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவரே தான் வெளிப்படுத்திட்டார். அப்போ பிதாவின் மடியில் இருக்கிறார் இயேசு, அவர் இப்ப பூமிக்கு வந்திருக்கிறார். மனுஷனா அவர் தான் பார்த்ததே தவிர வேற எந்த மனுஷனும் பார்க்கறது. அதை சொன்னார், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷனில் ஒருவரும் ஒருபோதும் கண்டிராதவரும். அப்படி இருக்கும் போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னா இதுல ஏதாவது விஷயம் இருக்குமா இருக்காது? அது என்ன விஷயம்னா ரொம்ப சுலபங்க, இது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எபிரேயர் 1:3. ரெண்டாம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி நம்மளுக்கு புரியும்.
இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார்.
இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். இவர் யாரு? அவர் யாரு? ஜீசஸ். அவர் என்றவர் பிதா இல்லைங்களா? அதான் புரிஞ்சுக்கலாம். இவர் அவருடைய இயேசு பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அப்புறம்
அவருடைய தன்மையின்
சொரூபமாக இருந்தார். அப்ப ஜீசஸ் உலகத்துல வரும் போது யார் மாதிரி இருந்தார்? பிதாவினுடைய சுபாவத்துல வந்தார். அதாவது பிதாவினுடைய தன்மைகளை அல்லது குணநலங்களை பெற்ற. ஒருவேளை பிதா மனுஷனாக வந்திருந்தா எப்படி இருப்பார்? அது மாதிரி தான் யார் வந்தாரு? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க கடவுளே வந்து சாகணும், அப்பதான் அவருக்கு புரிய மனுஷங்களுடைய கஷ்டம் எல்லாம் இல்லைங்களா. மனித கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் இல்லைங்களா, அவங்க வந்து படாத பாடு பட வேண்டும் அப்படிங்கிறார். அப்பதான் அவங்க புரியும் அப்படிங்கிறாங்க. கடவுள் வரணும் ஏதாவது அவசியம் இருக்கா? அப்போ சொல்ற நான் சொல்ல ஆகும் கடவுள் நிற்கும் பொழுது என்ன? அப்போ அவரால் செய்ய முடியாதா? தானே தான் வந்து செய்யணுமா? அதை நம்ம பார்க்குறோம். அவர் இவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். அப்படின்னா நீங்க திருவிவிலியத்தில் படிச்சா ரொம்ப அருமையான மொழிபெயர்ப்புங்க. இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் ஆக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையினா கடவுளுடைய மகிமை இல்லைங்களா, அவருடைய மகிமையின் சுடரொளியாகவும் பிரகாசமாகவும் பாத்தீங்களா, அவருடைய அச்சுப்பதிவாக இயல்பின் அச்சுப்பதிவு என்ன மொழிபெயர்ப்பு பாத்தீங்களா? இதுதான் இங்கிலீஷ்ல ரொம்ப சரியா இருக்கு. இது இங்கிலீஷ்ல இருக்கிறத அப்படியே கட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பிரஸ் இமேஜ் அப்படின்னு இருக்கு. அப்போ இது எப்படி கடவுளுடைய இயல்பின் அச்சுப்பதிவு? ஜீசஸ் வந்து இந்த உலகத்துல வரும்போது கடவுளுடைய குணநலங்களை அவர் இங்கே வெளிப்படும். ஒருவேளை பிதா நேரடியாக மனுஷனாக ஒருவேளை வந்திருந்தா எப்படி இருந்திருப்போம்? அந்த குணங்களே தான் நம்முடைய கர்த்தர் இயேசு இந்த உலகத்துல வெளிப்படுத்திட்டார். அதனாலதான் கர்த்தர் இயேசு பத்தி அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது அவர் யாருடைய சாயலாக இருக்கிறார்? 2 கொரிந்தியர் 4:4 படிக்கும் போது தேவனுடைய சாயலாக இருக்கிறார். தேவனுடைய சாயல் அப்படின்னு அச்சு பிரதி என்னங்க? ஜெராக்ஸ். கூட நிறைய வகை இருக்கு, நல்லா போடுவாங்க சில பேர், நல்லா போட மாட்டாங்க. அதுல வந்து கர்த்தர் இயேசு எப்படிப்பட்ட நம்மிடம் பேசியுள்ளார், இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் ஆக்கினார், இவர் வழியாக உலகங்களை படைத்தார், கடவுளுடைய மாட்சிமையினா கடவுளுடைய மகிமை இல்லைங்களா, அவருடைய மகிமையின் சுடரொளியாகவும் பிரகாசமாகவும் பாத்தீங்களா, அவருடைய அச்சுப்பதிவாக இயல்பின் அச்சுப்பதிவு என்ன மொழிபெயர்ப்பு பாத்தீங்களா? இதுதான் இங்கிலீஷ்ல ரொம்ப சரியா இருக்கு. இது இங்கிலீஷ்ல இருக்கிறத அப்படியே கட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பிரஸ் இமேஜ் அப்படின்னு இருக்கு. அப்போ இது எப்படி கடவுளுடைய இயல்பின் அச்சுப்பதிவு? ஜீசஸ் வந்து இந்த உலகத்துல வரும்போது கடவுளுடைய குணநலங்களை அவர் இங்கே வெளிப்படும். ஒருவேளை பிதா நேரடியாக மனுஷனாக ஒருவேளை வந்திருந்தா எப்படி இருந்திருப்போம்? அந்த குணங்களே தான் நம்முடைய கர்த்தர் இயேசு இந்த உலகத்துல வெளிப்படுத்திட்டார். அதனாலதான் கர்த்தர் இயேசு பத்தி அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது அவர் யாருடைய சாயலாக இருக்கிறார்? 2 கொரிந்தியர் 4:4 படிக்கும் போது தேவனுடைய சாயலாக இருக்கிறார். தேவனுடைய சாயல் அப்படின்னு அச்சுப்பிரதி என்னங்க? ஜெராக்ஸ். ஜெராக்ஸ் கூட நிறைய வகை இருக்கு, நல்லா போடுவாங்க சில பேர், நல்லா போட மாட்டாங்க. அதுல வந்து கர்த்தர் இயேசு எப்படிப்பட்ட ஜெராக்ஸ்? அப்படியே ஒரிஜினலுமா சில ஜெராக்ஸ்ல பாத்தீங்கன்னா வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது ஒரிஜினலுக்கும். அப்போ தேவனுடைய ஜெராக்ஸ் காப்பியாக இந்த உலகத்தில் வருவாங்க. அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அவர் இயல்பின் தன்மையாகவும் அப்புறம் தேவனுடைய சாயலாகவும் இருக்கிறார். இன்னொரு இடத்துல கொலோசேயர் 1:15 அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், அதரிசனம் காண முடியாத கடவுளுடைய தற்சுரூபமாக. ஒருவேளை அவர் கண்ணில் பட்டா, தேவன் கண்ணில் பட்டா எப்படி இருப்பார், என்ன குணங்கள் பார்ப்போம். அந்த குணங்கள் யார் மத்தியில் இருந்துச்சு? ஜீசஸ் இருந்தது. அதனால தான் சொன்னது என்னை கண்டவன் இதாவே என்னை பார்த்தா யார பார்த்த மாதிரி இதாவே வரணுன்றது அவசியம் இல்லப்பா. நீ என்ன பார்த்தாலே யாரை பார்த்த மாதிரி நம்ம சில நேரங்கள் சொல்றோம் பாத்தீங்களா, இவனை பார்த்து இவன் அப்பா பார்த்த மாதிரி இருக்கிறேன் சொல்ற மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஒரே மாதிரி உருவம், ஒரே மாதிரி தோற்றம் எல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறான் சொல்ற மாதிரி இல்லைங்களா. அப்ப அது மட்டும் இல்லை, இன்னும் வந்து அநேக உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். அப்ப தாய போலதான் பிள்ளை அப்படின்னு சொல்லணும். அது மாதிரிதான் கர்த்தர் இயேசு எப்படி இருக்கிறார், பிதாவினுடைய சாயலாகவே உலகத்துல. அதனாலதான் சொன்னாரு, என்ன பார்த்தா பிதாவை, இப்ப பிதாவை நீ காண்மின்னு சொல்றது என்ன அப்படி கேட்கிற, அப்படி முடியாதப்பா பிதாவில் அப்படிலாம் வந்து அவ்வளோ லேஸ் கிடையாது, அவ்வளோ எளிமையானது, அவ்வளோ சுலபமா நீங்க நினைக்காதீங்க. நீங்க வாங்கினு வந்து நிக்கிறதுக்கு அவர் ஒன்றும் வேலைக்காரர் இல்லை அப்படி சொல்றாரு. இப்போ உதாரணமாக நம்ம எடுத்து தான் இப்போ ஒரு பொருள் வாங்க போகிறோம், இப்போ ஒரு பைக் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, கம்பெனிக்கு பைக் வாங்க போகும்போது ஹீரோ ஹோண்டா ஒரு ஸ்ப்ளெண்டர் வாங்கினேன்னாக்கா அந்த பணத்தை வந்து அங்கே போகிறவன் நான் ஓனர்கிட்ட தான் கொடுப்பேன், உங்கள் கையில் எவங்க கையில தரமாட்டேன் அப்படின்னு அந்த தகவல் பண்ணிட்டு இருந்தான்னா ஹீரோ ஹோண்டா ஓனரை பார்க்க முடியுங்களா, அவன் என்னைக்காவது பார்க்க முடியும். அவன் ஓனர் எங்கே இருக்கிறான்னு அவங்க தெரியல, அவங்க சிங்கப்பூர் மலேசியா தான் அங்கே இங்கே அங்கேயே இருப்பாங்க, அங்கங்கே அதுக்கதுக்கு ஆள் வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த மேனேஜர்கிட்ட போனால் பணத்தை கொடுத்தா அவர் என்ன பண்ணிடுவார், யார் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் செஞ்சிருவார். அப்போ அந்த மேனேஜரை பார்த்தா யாரை பார்த்த மாதிரி, முதலனையே பார்த்த மாதிரி. அது மாதிரி தான் இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு எப்படிப்பட்டவர், ஜீசஸ் பார்த்தா யார் பார்த்த மாதிரி, இதாகவே பார்த்தோம். அதான் சொன்னார், இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்து கூட நீங்கள் எங்களை கண்டுபிடிக்கலையா. அதனால தான் ஒரு வசனம் இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், யார் வடிவில், ஜீசஸ் வடிவில் அப்படி சொல்ல, ஜீசஸ் வழியாக தேவன் வெளிப்பட்ட. அதெல்லாம் வசனங்கள் ரொம்ப மேன்மையான அர்த்தங்களை தாங்கினதாக இருக்கிறது நீங்க கவனிங்க. ஆகவே சகோதர சகோதரி இப்படி இருக்கும்போது அப்போ பிதாவே மனிதராக இயேசுவாக வந்தார் அப்படி கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்றோம். அப்போ அது மட்டும் இல்லை, இப்போ கர்த்தர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பின்பு அவருக்கு பேர் இயேசு, ஆனா பரலோகத்தில் அவருடைய சுபாவம் எப்படி இருந்துச்சு, பரலோகத்தில் எப்படிப்பட்டவராக இருந்தான், இந்த பூலோகத்தில் வந்த போதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடி இருக்காரு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, யோவான் சுவிசேஷத்தில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவர் இல்லைன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பரலோகத்தில் அவருக்கு இருந்த பெயர் என்னங்க, வார்த்தை இல்லைங்களா, அது கிரீக்க வார்த்தை என்னன்னா லோகோஸ், லோகோஸ் கேள்விப்பட்டிருக்கு. அப்போ லோகோஸ் அந்த கிரீக்க வார்த்தைக்கு என்ன போர் வெளிப்படுத்தல், 19:13
ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே.
ஆமா, தேவனுடைய வார்த்தை அப்படின்னாக்கா தேவனுடைய பிரதிநிதியாக பரலோகத்தில் இருந்தார். இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக லோகோஸ் லோகோஸ் என்னன்னா வார்த்தை, வார்த்தை என்னன்னா அது வந்து கிரீக்கில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் படம் போட்டு காமிப்பாங்க, படம் இல்லாமல் கிரேக்க வார்த்தையே கிடையாது, அந்த மொழி ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் தேவன் அந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதிட்டார், ஆனால் பழைய ஏற்பாடு எவரே மொழி, ஆனால் கிரேக்க மொழி வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க படம் காமிப்பாங்க, படமே வச்சிருக்கிறாங்க. உதாரணமாக இப்போ மரத்தல் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு படம் வச்சிருக்கிறாங்க, எப்படின்னா ஒரு ஒரு மலையிலேருந்து ஒரு ஆறு அப்படியே கிளம்பி வர்ற மாதிரியும் பாதியிலே காணாமல் போயிடும், நம்ம காவிரி நதி மாதிரி. அதுக்கு பேர் தான் வந்து மரத்தல், ஒப்ளிவியன் அப்படிங்கிற அந்த வார்த்தை கிரேக்கில் கொடுக்குறாங்க. அது போல் லோகோஸ், லோகோஸ்னால் அதுக்கு என்ன படம் காமிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேடை இருக்கும், மேடையிலே திரை போட்டிருக்கோம், திரைக்கு திரை வந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியலாம், உள்ள திரைக்கு அந்த பக்கம் என்ன தெரியும் ஆனால் முழுசாக தெரியாது. அப்போ எப்படி காமிக்கிறாங்கன்னா இந்த பக்கம் உட்காந்துட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிற மாதிரி, சேரில் உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி வாய் அசைவுகள் தெரியும், ஆனால் திரைக்கு இந்த பக்கம் ஜனங்களெல்லாம் பார்க்குற மாதிரி ஒருத்தர் நின்று கொண்டு இவர் என்ன பேசுகிறாரோ அது அப்படியே ஜனங்களுக்கு சொல்லுவாங்க, அதுதான் விவரிப்பார் அப்படியே. அதான் லோகோஸ் என்ற வார்த்தையினுடைய பொருள் அப்படின்னாக்கா ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் காட். இன்றைக்கி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து எல்லா கட்சிகளுக்கு இருக்கிறாங்க, எல்லா நாட்டுக்கு இருக்கிறாங்க இல்லைங்களா, நாட்டு சம்மந்தமாக ஒருத்தர் பேசுவார் கவனிச்சிங்களா, கட்சிக்கு சார்பாக இப்போ காங்கிரஸ் கட்சி சார்பாக யாருங்க ஸ்போக்ஸ் பர்சன், பிரணாப் முகர்ஜி அவர் பேசுவார் கட்சி சார்பாக, அவர் பேசுனா கட்சி முழுவதும் ஒத்துக்கொண்ட மாதிரி. அதுபோல் பரலோகத்தில் நம்முடைய கர்த்தராக இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக தேவனுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தார். அதுக்கப்புறம் யோபு 33:23-24
1000-இல் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே ஆகி அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொலையில் இறங்காத படிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார்.
பாருங்க உங்களுக்கு யாரை பத்தி தீர்க்க தரிசனமாங்க, யோபு ஜீசஸ் பத்தி தான், நீங்க மீட்கும் பொருள் யார் கொடுத்தாரு, ஜீசஸ். அப்போ 1000-இல் ஒருவர் அப்படின்னு ஏன் சொல்றோம், 1000-இல் ஒருத்தர் தான் அவர், 1000-இல் ஒருவர் அதிகம், ஆனால் இங்கே வந்து சாமானிய மொழியில் பேசியிருக்கிறது நீங்கள் பார்க்க அந்த மொழி நடை. இப்போ நம்ம கூட சொல்கிறோம் 6 டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பையன் கேட்குறது இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன், இன்னும் 1000 டைம் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ ஒன்றுமே கேட்கறது இல்லை, அது ஒரு சாமானிய மொழி, அதுவும் அந்த மொழி நீங்கள் பேசியிருக்கிறாங்க. 1000-இல் ஒருவராகிய எத்தனையோ கொடான கோடி தேவ தூதர்கள் மத்தியில் சாமாசி பண்ணுகிற தூதரானவர், சாமாசினா இங்கிலீஷ்ல படிச்சா மீடியேட்டர், மத்தியஸ்தர். தமிழ்ல சாமாசி இருக்குது, மீடியேட்டர், மத்தியஸ்தம் பண்ணுகிற தூதனானவர். அப்போ நம்முடைய அந்த மீர்க்கும் பொருளை கண்டுபிடித்தேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த மீர்க்கும் பொருளை கண்டுபிடித்த தூதன் யாருங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு. இன்னொரு இடத்துல நாம் படிக்கலாம், யூதா 1:9, யூதா 1:9. இருக்கிறார் இருக்கிற எல்லா தூதர்களுக்கும் மேலானவர். த சீஃப் ஆர்ச், இருக்கிற எல்லா பெரிய பெரிய தூதர்களுக்கு மேல, பெரிய பெரிய ரேங்க் இருக்கிறவர்களுக்கு மேல இருக்கிறார் இந்த மிகாயேல், மைக்கேல். அப்போ இவர் என்னன்னா, யார் கூட தர்க்கம் பண்றாரு? மோசேயின் சரீரம் குறித்து பிசாசோட கூட தர்க்கம் பண்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த பிரதான தூதனாக மிகாயேல் யார்? அப்ப பிரதான தூதர், பிரதான மந்திரினா எத்தனை பேர் இருப்பாங்க? இப்ப இந்திய நாட்டுக்கு பிரதான மந்திரினா எத்தனை பேர்? ஒருத்தர் தான். அப்ப பிரதான தூதன்ன்றவர் யாரு? ஒருத்தர் தான். இவர் இயேசுன்னு நாம எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? 2 Thessalonians 4:16 கர்த்தருடைய 2nd வருகையில அவர் எப்படி வருகிறார்? ஆமா, கர்த்தர் தாமே தம்முடைய 2nd வருகையில் எப்படி வருகிறார்? ஆரவாரத்தோடும். 2nd வருகை கிளாஸ்ல ஆரவாரத்தோடும் நம்ம அப்புறம் படிக்கலாம். பிரதான தூதருடைய சத்தம். அப்ப அந்த அங்க நம்ம பார்த்தோம், பிரதான தூதனாகிய மிகாயேல் இங்க எப்படி வர்றாரு? பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். சத்தம்னா பயங்கர சத்தம் இல்ல, அதிகாரத்தோடும். பிரதான தூதருடைய அதிகாரத்தோடும் இங்க வருகிறார். தானியேல் 12:1 நம்ம படிக்கிறோம், மிகாயேல். மிகாயேல்னாக்கா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மைக்கேல் என்ன அர்த்தம்னா, ஒன் ஹூ இஸ் லைக் காட், தேவனை போன்றவர். இந்த வார்த்தை யாருக்குதான் பொருந்தும்? ஜீசஸ் தான் பொருந்தும். அப்போ மைக்கேல் பரலோகத்தில் இவருக்கு இன்னொரு பேர் கூட மைக்கேல் இருந்ததை நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே மைக்கேல் மிகாயேல் சொல்லும் போது இது நம்முடைய கர்த்தராக இயேசுவை குறிக்குது, இந்த பிரதான தூதனாக அங்கே. ஆனால் நீங்கள் நினச்சக்கூடாது, பிரதான தூதன் ஏதாவது சாதாரண தூதராக இயேசுவை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்களே, நீங்கள் நினச்சிட வேண்டாம். பிரதான தூதனாக்கா சகல வல்லமை பெற்றவர், தேவனுக்கு அடுத்தபடி அப்பவே இருந்திருக்கிறார். அதில் கூட அவர் நம்பர் 1ல தான் இருக்கு. இப்ப கூட எக்காலத்திலும் அவர் அப்படித்தான் இருக்க போகிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அப்படி இருக்கும் போது மோசேக்கு முச்செடியில் காட்சி அளித்தவர் யார்? இது கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இது நம்ம படிக்கும் போது யாத்ராகமம் 3:4. ஆமா, முச்செடிக்குள் யாரு பாண்டுகிறாரு? திடீர்னு மோசே முச்செடி எரியுது. மோசே பக்கத்துல அப்படின்னு பாக்குறாரு, பச்சை செடி எரியுது. அப்போ கடவுள் வந்து முச்செடிக்குள் பாந்து போறா? 2nd வசனம் படிங்க, யார வந்திருக்கிறாங்க? தூதர்கள் யாருடைய செய்திகளை எடுத்துட்டு வர்றாரு? பேசணும், தேவன் பேசுற மாதிரி பேசணுமே தவிர தங்களை ஹைலைட் பண்ணக்கூடாது. நான் தான் வந்திருக்கிறேன், எனக்கு சொல்லி விடுக்கிறாரு, இந்த மாதிரி அப்படி சொல்லவே கூடாது. தேவன் பேசுறா போலவே பேசணும். இப்போ ஒரு கம்பெனி சார்பாக நம்ம பிசினஸ்க்கு போறவங்க கார்டு முதல் போனால் என்ன பண்றாங்க? கம்பெனியுடைய கார்டு கொடுக்குறாங்க. கம்பெனி சார்பாக தான் அவர் பேசுவார். போனோடனே என்ன என்னுடைய பயோடேட்டா வரைக்கும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்படி சொன்னால் துரத்திடுவாங்க. அது உன்னோட பயோடேட்டா யாருக்கே வேணும், பொருளை பத்தி சொல்லி அப்படி கேட்பான். அப்போ வரக்கூடிய தூதர்கள் நிறைய உதாரணங்கள் நான் சொல்ல முடியும், வேணா எழுதிக்கோங்க. அதாவது ஆதியாகமம் 22:16-17 கூட அங்கே தூதனானவர் தான் வர்றாரு ஆபிரகாம் நடத்துல. ஆனால் அவரை ஆசீர்வதிக்கும் போது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் தூதர் ஆசீர்வதிக்கிறது இல்லை, யார் தான் பண்ணுறாங்க? தேவன் தான் பண்ணுறாரு. அப்போது அங்கே மோசை நடத்தில் பேசுனது யாருங்க? தேவன், பிதாவாக தேவன் வரல, மாறாக அங்கே முச்செடியில் கர்த்தருடைய தூதனானவர். ஆனால் அந்த கர்த்தருடைய தூதனானவர் யார் அது கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நீங்க சொல்றீங்க. யாத்திராகமம் 23:20.
வழியில்
மோசே நீ பயப்பட வேண்டா, உனக்கு முன்னாடி நான் யார் அனுப்புறேன்? ஒரு தூதன். எத்தனை பேருக்கு சமம்? ஆயிரம் பேர். 16,000 மனுஷன், அது எக்கச்சக்கா இல்லைன்னா ஒரு 182,000 பேர்த்த போல பண்ணிக்கிறார். ஒரு தூதன் சவள புகவர் இருக்குது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு தூதர் நான் உனக்கு அனுப்பிடுறப்பா, நீ ஒன்றும் பயந்துக்க வேண்டா. அப்புறம் படிங்க சிஸ்டர். 23:20 அவர் சொல்றபடிதான் நீங்க கேட்டு நடக்கணும்.
அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது.
என்னுடைய அதிகாரம் அவருடைய உள்ளத்தில், நான் அதிகாரம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். என்னுடைய நாமம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது இல்லைங்களா? அவன் அப்படி இருக்கும் போது இந்த தூதர் யார்? அப்போஸ்தலர் பவுல் விளக்குறார். 1 கொரிந்தியர் 10:4.
எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே.
பாருங்க, அப்ப அந்த கண்மலை யார்? அவங்க கூட போனது ஜீசஸ் தான் போயிட்டு இருக்கிறாரு. அப்போ மோசே கூட வனாந்தரத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துன மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு? நம்முடைய கதை பாருங்க. அவரு அவரு கூட பிசாசு மாதிரி அவர் ஆதாமை அவர் வழிநடத்த சொல்லும் போ எவ்வளவு கோபப்பட்டான். ஜீசஸ் கூட நினைச்சிருக்கலாம், என்ன இந்த இஸ்ரேல் ஜனங்களை போய் வழிநடத்துறதுக்கு என்ன அனுப்புறாரு அப்படி கூட நினைச்சிருக்கலாம். ஆனா ஜீசஸ் அங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ரொம்ப தாழ்மையா ஒரு தூதரா அவங்க வழிநடத்திருக்கிறார். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா அதே அதிகாரத்துல 9 படிங்க. ஆனா கோபப்படுத்தாதேன்னு சொன்னாரு, ஆனா கோபப்படுத்தினாங்க. யாரை கோபப்படுத்தினாங்க படிங்க. அவர்கள் சிலர் யாரை பரீட்சை பார்த்துட்டாங்க. அப்ப அந்த தூதர் யார் அங்க? கிறிஸ்து தான். எவ்வளவு தள்ளு தெளிவாக பேசிக்கிறாரு பாரு. அப்ப அந்த தூதர் சொன்னது இங்க அப்போஸ்தலர் பவுல் விளக்குறாரு. அந்த தூதர் வேற யாரும் இல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு தான் அவங்களை வழி நடத்திட்டு வந்த தூதர் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல பார்க்கும் போது மோசே வந்து அவர் சொல்றாரு, மோசே தேவனை முகமுகமாக கண்டவர். மோசே போல வேற யாருமே இல்ல. அப்ப தேவனை பார்க்கும்போது நீ கிருமிக்கப்பா, நீ என்னை பார்க்க முடியாது, பார்த்தாலும் உயிரோட இருக்க முடியாது அப்படி சொல்றாரு. அப்ப அவருடைய மகிமையை பார்க்க முடியாது சொல்றாரு. ஆனா இன்னொரு இடத்துல நம்ம படிக்கிறோம், தேவனை முகமுகமாய் கண்டவர் மோசே போல வேற யாருமே அப்படின்னா பார்க்க முடியாது. தேவனை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனா முகமுகமே பார்த்தவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வழிநடத்துதலை நன்கு அறிந்தவர். அறிந்தவர்களில் மோசே போல வேற எந்த மனுஷனே கிடையாது. அதான் செங்கடலை பிளக்கும் போதும் அங்க வானத்தில் இருந்து சாப்பாடு, அப்புறம் தண்ணி குச்சியட்டை அடிக்க தண்ணி என்னென்னமோ பண்ணார். அப்போ இதெல்லாம் யாருடைய வழிநடத்தல்? மோசே தேவனுடைய வழிநடத்தல. ரொம்ப க்ளோஸ் அப்ல அவர் பார்த்தவர். அப்போ யாரை பார்த்தாருங்க? தேவனே பார்க்கல. யாருடைய? தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவையே தான் மோசே கண்டார். அது நம்ம பார்க்குறோம். அது கூட முன்னாடி பார்க்க முடியாது, பின்னாடி லைட்டை காமிச்சார். அந்த மலையை வெந்து போச்சு. அதில் மோசே கீழே வரும்போது முகத்தை பார்க்க முடியல ஜனங்கனா. அந்த அளவுக்கு மகிமையே இருந்தது அப்பவே ஜீசஸ்க்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதே போல அநேக இடங்களில் இயேசு பழையற்பாட்டு காலங்களில் வந்தார். யார் வீட்டுக்கு வந்திருக்காரு தெரியுங்களா? ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தார். வந்தாங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பீஃப் பிரியாணியெல்லாம் சாப்பிட போனார் இல்லைங்களா? அங்கே அதான் அந்த யூதர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு ஆபிரகாம் தன்னுடைய பிதா, என்ன நீ சும்மா பிதா பிதான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னப்பா ஆபிரகாமுக்கு முன்னாடியே நானே ஆபிரகாம் என்னை காண ஆசையாக இருந்தான், என்னை கண்டு கழிப்புண்டான் அப்படிங்கிறார். நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தப்பா. அப்போது அங்கே பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அதற்கு முன்பாகவே ஏற்பாட்டு காலங்களில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தூதராக, பவர்ஃபுல் தூதராக மனசை கூட அவர் வந்ததாக நம்ம பார்க்குறோம். லாஸ்ட்டு 2 படிக்கலாம். வெளிப்படுத்தல் 22:16
சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் படித்து இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன்.
ஆமாம், நான் ஜீசஸ் தன்னை பற்றி சொல்லும்போது தாவீதின் மேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். விடிவெள்ளி நட்சத்திரம் ஏன் சொல்றாரு? போன டைம் நான் பார்த்தேன், ஆரம்பம் துவக்கம் இல்லைங்களா? அப்போ பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம்னா பவர்ஃபுல் இல்லைங்களா? தேவனுடைய சிருஷ்டிப்புல ஆரம்பம், அந்த விடிவெளி என்பது ஆரம்பத்தை குறிக்குது. தேவனுடைய நேரடியான சிருஷ்டிப்பில் ஆரம்பம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அப்புறம் லூசிபர் கூட அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி அப்படி சொல்லிக்கிறேன். அப்ப இயேசுவை கொண்டு தேவன் சிருஷ்டி பண்ண முதல் சிருஷ்டியாரு. ஆமா, தேவன் நேரடியாக சிருஷ்டி பண்ண வரை இயேசு, இயேசு வச்சு முதலாக முதல் முதலாக தம்முடைய சிருஷ்டிப்பை துவங்கும் போது வந்தவரையா இருங்க லூசிபர். அதனால தான் லூசிபருக்கும் அங்கே விடிவெள்ளி என்ற அந்த வார்த்தை கொண்டது. ஆக 1000 வருட அரசாட்சியில உண்மையான இயேசு பத்தி ஜனங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தேவன் கிருபையில இன்னைக்கு உண்மையான இயேசு நம்ம தெரிஞ்சுட்டுக்கிறோம். இன்னைக்கு இன்னொரு டூப்ளிகேட் இருக்கிறாரு, அந்த இயேசு பின்னாடி போட்டு கூட ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா உண்மை இயேசு பின்னாடி கண்டிப்பா ஜாஸ்தி கொடுத்து இருக்க கமித்தார். ஏன்னா அந்த உண்மை ஜீசஸ் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அதே உபதேசங்கள் தான் நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு கூட அநேக எதிரிகள் இருப்பாங்க கண்டிப்பா. ஆனா அப்படி இருக்கும் போது அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனா உண்மையான இயேசு பத்தி ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் எல்லா ஜனங்களும் புரிந்து கொள்வோம் ஜீசஸ் யார். அதனால்தான் தேவன் அவரை எப்படி உயர்த்திட்டார். பிலிப்பியர் 2:6 புரிஞ்சிருந்து ரூபமாக இருந்தார், தற்சரூபமாக இருந்தார். அப்புறம் தேவனுக்கு சமமாக இருப்பதை அப்படிங்கிறாங்க. அவ தேவனுக்கு சமமாக பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆனா இது ஆக்சுவலி இங்க கூட ஒரு மொழிபெயர்ப்புல மிஸ்டேக் ஆயிட்டு என்ன தெரியுங்களா, சின்ன மிஸ்டேக் தான். இங்க இங்க ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா சம்திங் டு பி அப்படிங்கிற வார்த்தையே வரல நீங்க தமிழ்ல. எப்படி வரணும்னா தமிழ்ல தேவனுக்கு சமமாக இருக்க போவதை அப்படிங்கிறத பதிலா எப்படி எழுதிக்கிறாங்க, தேவனுக்கு சமமாய் இருப்பது. இது கூட கரெக்ட் தான். இருந்தாலும் தேவனுக்கு சமமாக இருக்க போவது எப்போ, மறித்து உயிரடையும் போது இல்லைங்களா. அப்போ அந்த ஒரு சுபாவம் அது பற்றி தான் அந்த வசனம் பேசுது. மறித்து உயிரடைந்த இயேசு பற்றி தான் பேசுது. தேவனுக்கு சமமாக இருக்க போவதை அப்புறம் ஏதோ திருட்டு பொருள் மாதிரி அவர் வந்து எடுத்துக்கொள்ளாமல் அதை பெற்றுக் கொள்வதற்காக தம்மைத்தாமே அர்ப்பணித்தார். அது கூட அவருக்கு தேவையில்லை, அது கூட அவர் விரும்பவே இல்லை. அது கூட நம்ம இன்னொரு வசனத்தை நாம படிக்கிறோம், படிச்சுட்டு அப்புறம் எல்லாருடைய நாவுகள் யாவும் ஜீசஸ் அறிக்கை பண்ணணும், எல்லாருடைய முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முழங்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் சொல்லி பார்ப்போம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்திட்டார்னா விதா வகை தேவனுக்கு மேலேயா பண்ணிட்டாரா, அதுக்கு வசனம் இருக்கா, அது கூட வசனம் இருக்கு, கிளியரா இருக்குது. லாஸ்ட் அந்த வசனம் மட்டும் படிச்சு முடியுங்க. 1 Corinthians 15:27-28 அவர் சரிசமாகிறதுக்கு விருப்பமே இருக்குது. ஒருவேளை நம்ம அப்படி செஞ்சா கூட அவருக்கு வந்து பிடிக்காது. ஒருவேளை நம்ம அவர் அப்பானுக்கு கூட அவருக்கு பிடிக்காது. நம்மளுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும் தான் அவர் விரும்புகிறார். அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ பிதாவாக தேவன் தவிர மற்ற அனைத்து காரியங்களும் கர்த்தராக இயேசுவின் கீழ் இருக்குது. அது ஆயிரம் வருட மனசாட்சியில் ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். ஆக இந்த வகுப்பின் மூலம் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, ஜீசஸ் பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனாலும் கூட நம்முடைய கர்த்தர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் மற்றும் அவருடைய மகிமை, வேதத்தில் அவருக்கு இருக்கிற முக்கியத்துவம் மற்றும் அவருக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சம்பந்த உறவு எல்லாம் இன்னைக்கு டீட்டெயிலாக பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற கிளாஸு நம்ம அப்பா பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அது வரைக்கும் தேவன் தாமே நம்மளை வழி நடத்தும்.
அன்பான சகோதர சோதரில் இன்னைக்கு எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். அடுத்து வர கிளாஸு கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. அதில் தான் வந்து பிதாவாகிய தேவனை குறித்து நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்ட புத்திரி சுகர் அப்பான்னு கூப்பிட்ற புத்திரி சுகர் ஆவி என்னன்னு கொடுக்கப்பட்டுன்னா அப்பா பிதாவின்னு கூப்பிட்ற புத்திரி சுகர்னா கொடுக்கப்பட்டிருக்கு. பிதாவை தான் நம்ம அப்பான்னு கூப்பிட்ற புத்திரி சுகர் நம்ம கொடுக்கப்பட்டது வேத தெளிவாக இருக்குது. நீங்கள் இனி வேதத்தை படிச்சுனா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் அன்பான சகோதர சோதரர்களே. இனி அடுத்த கிளாஸில் வந்து நம்முடைய தேவனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவருடைய அன்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தான் வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து அப்பா வந்து அண்ணனான்றப்ப நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம தேவனை நம்ம அடையாளம் கண்டுக்கு போக போற ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வரப்போகுது. நம்மளை உருவாக்குன நம்மளுடைய தேவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம அப்பாவை நம்ம அடையாளம் பார்க்க போறோம். இத்தனை நாளா நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்ல, இன்னைக்கு நம்ம கிருபையில டைரக்டா நம்ம அப்பா பாக்குற ஒரு உரிமை இன்னைக்கு நம்ம கர்த்தனுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. அடுத்த கிளாஸ்ல நம்ம அப்பாவை முகமுகமா நம்ம பார்க்க போறோம், அப்பாவை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். தேவன் வழி நடத்துவாராக. இறுதி ஜெபமாக சார்லஸ் ஜெபிக்குமாறன்.
எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த மகா பெரும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, அப்பா சோதரம் வந்திருக்கிற உம்முடைய ஆண்டவரே சகோதரர் சகோதரிகளை உங்களுடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு பேதைகளாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி என்று உங்களுடைய அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே அப்பா சோதரம் செபித்தது போல செபிக்கிறோம்ப்பா. இவர்களாகிய ஆண்டவரே எங்களுக்கு நீ வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வச்சு உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் வச்சு எங்களை இறுதியத்தில் எழுதுங்க. இதை எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த கத்தர உதவி செய்யுங்க. சகல வச்சு உங்களுடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எஸ்பி நாமத்தின் பிதாவே.
ஒன்று கூட